அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தனியே ஏத்து. திருவிளங்க சிவயோக சித்தியெல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க. திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே. உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சி எது விளங்க, உலகமெலாம் விளங்க அருள் உதவு பெரும் தாயாம். மறு விளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்தொருபால் விளங்க, வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே. அன்பினும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பினும் குடில் புகும் அரசே, அன்பினும் வளைக்குட்படுபரும் பொருளே, அன்பினும் கரத்த மரமுதே, அன்பினும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பினும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பினும் அணுவுள் அமைந்த பேருளியே, அன்புருவாம் பரசிவமே. அருட்பெரும் ஜோதி அபயம் அபயம். ஞாயிற்றுக்கிழமை 2018 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் நாள் வளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மநேய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்வுக்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த வார நிகழ்வில் தஞ்சாவூர் அருட்பெரும் ஜோதி டிரஸ்ட் தெய்வ திரு பா தம்பையா ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார்கள். நம் அனைவரின் சார்பாகவும், நம் அன்பர்களின் சார்பாகவும் வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். ஐயா வணக்கம்.
வணக்கம் ஐயா. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம் ஐயா.
இன்று நம்முடைய ஐயா அவர்கள் சாத்திராதீத தனி வழியாய் நிறைவு ஆக்கிய சிற்றவை அருட்பெரும் ஜோதி என்ற தலைப்பில் உரையாற்றுவார்கள். அதற்கு முன் தற்போது தெய்வ திரு ஜெயராஜ் ஐயா சில அருட்பாக்களை பாடி நிகழ்வை தொடங்குவார்கள்.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஐயா தயவு திரு பா தம்பையா அவர்களுக்கு வணக்கம், வந்தனம்.
வணக்கம் ஐயா, வணக்கம்.
சாகாத வரம் எனக்கே தந்த தனித் தெய்வம், சன்மார்க்க சபையில் என்னை தணிக்க வைத்த தெய்வம், மாகாதலால் எனக்கு வாய்த்ததொரு தெய்வம், மாதவராதியர் எல்லாம் வாழ்த்துகின்ற தெய்வம், ஏகாத நிலை அதன் மேல் என்னை ஏற்றும் தெய்வம், எண்ணுதோறும் என்னுளத்தே இனிக்கின்ற தெய்வம், ஏகாதி உலகமெலாம் செய்ய பணித்த தெய்வம், சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம், தூண்டாத மணி விளக்காய் துலங்குகின்ற தெய்வம், துரிய தெய்வம், அரிய தெய்வம், பெரிய பெருந்தெய்வம், மாண்டார எழுப்புகின்ற மருந்தான தெய்வம், மாணிக்க வள்ளியை ஓர் வளத்தில் வைத்த தெய்வம், ஆண்டாரை ஆண்ட தெய்வம், அருட்பெருஞ்சோதி தெய்வம், ஆகமமே ஆதியெலாம் அறிவறிந்தான் தெய்வம், தீண்டாத வெளியில் வளர் தீண்டாத தெய்வம், சிற்றவையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.
நன்றி ஜெயராஜையா.
நன்றி.
நம்முடைய தம்பையா ஐயா அவர்கள் நம் அனைவருக்கும் நன்கு பரிச்சயமானவர்கள். சில மாதங்களாக நம்மோடு இணைந்து ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று தன்னுடைய உரையை தந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை இடையூறுகள் வந்தாலும் தொய்வில்லாது நம்முடன் இருந்து நமக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்வில் ஐயா அவர்கள் பங்கு கொள்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நம்முடைய அனைவரின் சார்பாகவும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை தொடங்குமாறு அழைக்கின்றோம். இன்றைய தலைப்பு அருட்பெரும் ஜோதி அகவலில் பெருமான் தந்த வரிகளான சாக்கிராதீத தனி வழியாய் நிறைவாக்கிய பெரும் ஜோதி, இதுதான் இன்றைய தலைப்பு. இந்த தலைப்பில் ஐயா ஒரு சிறந்த ஒரு உரையை தருவார்கள் எப்பொழுதும் போல என்று இந்த நம்பிக்கையுடன் நாம் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லலாம். ஐயா, தம்பையா ஐயா, நீங்க தொடங்கலாம் ஐயா.
நன்றிங்க ஐயா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. சன்மார்க்க நெய் அன்பர்களுடைய திருவடிகளை வணங்கி வாழ்த்துகின்றேன். இத்தகைய அருட்செயலை செய்வதற்கு வாய்ப்பளித்த வள்ளலார் யுனிவர்சல் மிஷன் இயக்கத்தார்களை வணங்குகின்றேன். இதனை அன்போடு கேட்டுக்கொண்டிருக்கின்ற நல்ல உள்ளங்களை மீண்டும் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். ஒரு ஒரே ஒரு திருவருட்பாவ உங்கள்கிட்ட நான் பாடுறேன். இது அருட்பிரகாச மாலை அப்படிங்கிற பதிகத்துல 70வது பாட்டு. ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இத இப்ப ஞாபகப்படுத்துறதுக்காக நான் பாடுறேன். இருட்டாய மலச்சிறையில் இருக்கும் நம்மை எல்லாம் எடுப்பது ஒன்றாம், இன்ப நிலை கொடுப்பது ஒன்றாம். எனவே பொருட்டாயர் போற்றுகின்ற பொன்னடிகள் வருந்த பொறை இரவில் யான் இருக்கும் இடம் தேடி புகுந்து மருட்டாயத்து இருந்தேனை கூவி வரவழைத்து வண்ணம் ஒன்றென் கைதனிலே மகிழ்ந்தடித்தாய் நின்றன் அருட்டாய பெருமைதனை என்னுரைத்தேன் பொதுவில் ஆனந்த திருநடம் செய்தருளுகின்ற அரசே. எம்பெருமானே, உன் திருவடிகளை வணங்குகின்றேன். நீயே இருட்டாய மலச்சிறையில் இருக்கும் எங்களையெல்லாம் அதிலிருந்து விடுபடுத்தி விடுதலை செய்து இன்பம் கொடுக்க கருணை பெற்றிருக்கின்றாய். ஆதியிலே கலப்பொழிய ஆன்மசுத்தி அளிக்கின்றவனும் நீயே. கருவிகளை எங்களோடு கலந்து இயக்கி காட்டுகின்றவனும் நீயே. அக்கருவிகரணங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுபடுத்தி மரணமில்லாத பெருவாழ்வை கொடுப்பவனும் நீயே. ஆறாறு தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய 36 தத்துவங்கள் ஒவ்வொன்றின் தன்மையையும் அதன் தொழில்களையும் அது எவ்வாறு எங்களுடைய ஆன்மாவை பீடிக்கின்றது மறைக்கின்றது என்று நாங்கள் அறியும் வண்ணம் எங்களுக்கு அறிவித்து அந்த 36 தத்துவங்களில் இருந்து எங்களை விடுவிப்பவனும் நீயே. நாங்கள் ஏதேனும் ஒரு பொருளின் மீது ஆசைப்பட்டு சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லக்கூடிய ஐம்புலன் இன்பம் பொறி இன்பம் இவைகளில் நாங்கள் இந்த உலக இச்சையில் செல்லுகின்ற பொழுது உலக விடயங்களில் செல்லுகின்ற பொழுது எங்களை தடுத்து நிறுத்துபவனும் நீயே. அதில் மயங்கி மோகத்தில் ஆழ்ந்து நிற்கின்ற பொழுது அந்த மோக இருட்கடலில் இருந்து எங்களை தூக்கி விடுபவனும் நீயே. இறைவா, உன்னுடைய பெரிய கருணையை என்னவென்று நாங்கள் சொல்வோம். நீயே எங்களை தத்துவங்களோடு சேர்ந்து பிறக்க வைத்தாய். அந்த தத்துவங்களோடு எங்கள் வாழ்க்கையை கலக்கும்படி செய்தாய். அந்த தத்துவங்களை எல்லாம் இயக்குபவனும் நீயே. எல்லா தத்துவங்களையும் நீயே அசைத்து எங்களுக்கு அனுபவம் தருகின்றாய். எம்பெருமானே, உன் திருவடிகளை வணங்குகின்றேன். இது வந்து இது முழுக்கவுமே அருட்பிரகாச மாலையில வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற சத்திய உண்மைகள். 36 தத்துவங்களை பத்தி பேசுறாங்க. அந்த தத்துவங்களினுடைய தொழில்களை அறிந்தால்தான் நாம இன்னைக்கு பேசக்கூடிய செய்தி புரியும். இந்த 36 தத்துவங்கள் நம்மளை எப்படி வந்து இயக்குது, நாம அந்த தத்துவங்கள்ல எப்படி மாட்டிக்கிட்டு இருக்கோம், அதை வச்சுக்கிட்டு எப்படி இந்த உலகியல் வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எது நம்ம வந்து இறைவனோட சேர்க்க விடாம தடுக்குது, எது மறைக்குது, எத்தனை திரைகள் இருக்கின்றன. இந்த தத்துவ திரைகள் எப்படி நம்மளை எல்லாம் வந்து இறைவனை நெருங்க விடாம பண்ணுது, இவ்வளவும் தெரிந்து கொள்ளணுமா? அருட்பிரகாச மாலையில அந்த செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. அததான் உங்களுக்கு இப்ப நான் அந்த சில செய்திகளை உங்களிடத்துல கலந்துட்டேன். இது ஏற்கனவே நான் சொல்லி இருக்கேன், ஆனாலும் இது கேட்டுக்கொள்வதால் மட்டும் நமக்கு ஒன்றும் பெரிய ஞானம் வந்துடாது. அல்லது இந்த செய்திகளை எல்லாம் நாம மனப்பாடம் செய்துட்டா மட்டும் இந்த ஞானம் வந்துடாது. இதுக்கு மேல அதிலிருந்து விடுபடுகின்ற ஒரு முயற்சி ஒண்ணு இருக்கு, அதுதாங்க நிறைவு. சாக்கிராதீத தனி வெளியாய் நிறைவு ஆக்கிய சித்தவை அருட்பெருஞ்சோதிம்பார். அப்ப நிறைவு என்று சொல்லுகின்ற பொழுது குறைவு எது என்று நாம் ஆய்வு செய்ய வேணும் இல்லையா? அந்த குறைவு தாங்க நம்ம மாயையில வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை. மருளினில் இருளாய் நிற்கும் ஆன்மா. இந்த நம்ம ஆன்மாவுடைய இயல்பு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, ஆணவத்தோடு சேர்ந்திருந்தா அது ஆணவமா இருக்கும், இருளோடு சேர்ந்திருந்தா இருளா இருக்கும், அருளோடு சேர்ந்திருந்தா ஒளியா நிற்கும் நம்ம ஆன்மா. இப்ப நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இருளா இருக்கு. இந்த சத்சங்கம் எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, இப்படி இருள்ல மாட்டிக்கிட்டு இருள்மயமா இருக்கக்கூடிய ஆன்மாவை எப்படிங்க ஒளிமயமா மாத்துறது, அதற்கு ஏதேனும் வழித்துறை இருக்குங்களா அப்படிங்கிறது தான் இந்த சத்சங்கத்தின் நோக்கம். வேற ஒண்ணுமே இல்லை. இது செயல் செயல் செயல். இதை கேட்டுட்டு இந்த செய்தியை கேட்டுட்டு நாம அறிவு மயமா மாறுவதற்காக இல்லைங்க, அதை செயல்படுத்தி அனுபவமயமா மாறணுங்கிறது தாங்க இந்த நோக்கம். அப்படி அனுபவமயமா மாறிட்டோம்னா அதற்கு நிறைவுன்னு பேருங்க. அந்த நிறைவு என்னங்கிறது தான் சாக்கிராதீதம். அதை நம்ம இறுதியா ஒரு ரெண்டு மூணு நிமிடத்தில் அதை நம்ம பார்த்துட முடியும். இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மாவின் இயல்பு எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன விஷயத்தை நம்ம செஞ்சுப்போம். நம்ம ஆன்மா ஆணவத்தோடு கலந்து மருளான வாழ்க்கையில மயக்கத்துல இருளா இப்ப நம்ம இருக்கோம். இது ஆணவத்தோட சேர்ந்து இருக்கிறதுனால இது இப்ப இருளா இருக்கு. இத வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற நெறியில் சென்று அருளோடு நம்ம இந்த ஆன்மாவை சேர்த்தோமானா அது ஒளிநிலையை பெறும். அந்த ஒளிநிலை பெறுவதற்குரிய வழித்துறை தான் இன்றைய கல்வி. சரி, ஆன்மா இருளா இருக்கு. ஆன்மாவோட தன்மை எப்படி? அறிவித்தால் அன்றி அறியாது. சுய அறிவு அதுக்கு இல்லைங்க, சொன்னா புரிஞ்சுக்கும். அறிவித்தால் அறியும் நம்முடைய ஆன்மா. ஆன்மாவின் பண்பை பத்தி நான் பேசுறேன். நம்ம ஆன்மா எதுவும் சுட்டி காமிச்சா புரிஞ்சுக்கும். இது டெலிபோன், இது வந்து பேனா, இது பேப்பர், இது வந்து ஞான நூல், இது வந்து குருநாதர், இது ராமலிங்க சுவாமிகள் இதுக்கு நிறைய உபதேசம் பண்ணியிருக்காங்க. உபதேசம் பண்றவர் தான் குருநாதர். அவர் நம்ம குரு சத்குரு, மரணம் இல்லாத பெருவாழ்வை பெற்ற குருநாதர். அவர் அருட்ஜோதியான நிலையில் இருக்கிறாரு. அவர் சொல்றது உண்மையா இருக்கும். அவர் கொடுக்கக்கூடிய ஞானம் உண்மை ஞானம். அவர் கொடுக்கக்கூடிய அறிவு உண்மை அறிவு. அப்படிங்கிற செய்திய ஆன்மா கிட்ட பக்குவமா சொன்னோம்னா ஆன்மா ஒத்துக்கும். ஆன்மா ஒத்துக்குச்சுன்னா வள்ளல் பெருமானையே குருவா ஏத்துக்குங்க. ஓ, அப்படி சொல்லியிருக்காங்களா சுவாமி? அப்படியா? இது வந்து என்னென்ன ஒழுக்கம் சொல்லியிருக்காங்க? இந்திரிய ஒழுக்கம் சொல்லியிருக்காங்க, கரண ஒழுக்கம் சொல்லியிருக்காங்க, ஜீவம் ஒழுக்கம் சொல்லியிருக்காங்க, ஆன்ம ஒழுக்கம் சொல்லியிருக்காங்க. அப்படியா? அப்ப குருநாதர் தான் நமக்கு வந்து இந்த உபதேசத்தை எல்லாம் கொடுக்க முடியும். அவரே நம் குரு என்று ஆன்மா ஏற்றுக்கொண்ட பொழுதே வள்ளல் பெருமான் உள்ளத்தில் நுழைகிறார். அப்புறமே இந்த அருட்பாவை படிக்கும் போதெல்லாம் அவரே ஆசிரியரா இருந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவர். கற்றது நின்னிடத்தே, கேட்டது நின்னிடத்தேன்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி ஓதாமல் உணரக்கூடிய கல்விய நம்ம வள்ளல் பெருமான் உள்ளத்திலிருந்து சொல்லி கொடுப்பாரு. எப்போ அவரை நாம சத்குருவா உள்ளத்துல எழுந்தருளும்படி பெற்றுக்கொண்டால் அது சாத்தியம். அதனாலதான் பார்த்தாலும் படித்தாலும் படிக்க பக்கம் என்று கேட்டாலும் இன்பம் தரக்கூடியதுன்னு சொன்னது. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஞான நூல்களை, அருட்பா போன்ற ஞான நூல்களை நீங்க படிக்கும் போது அதில் சொல்லப்பட்டுள்ள நெறிகள் எல்லாமே நம்ம அறிவுல பதியும். பதியறதோட மட்டும் இல்லாம அதை சிந்திக்கும். சிந்திச்ச உடனே அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உறுதி பிறக்கும். அப்ப பக்குவம் உண்டாகும், நன்முயற்சியில ஈடுபடும். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் எப்படி சாத்தியம்னா, உள்ளவே இருந்து நம்முடைய சத்குருவாக இருக்கக்கூடிய ராமலிங்க சுவாமிகள் அதை செய்யறாரு. அப்படி ராமலிங்க சுவாமிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் வல்ல சிவபெருமானே குருமுகூர்த்தமாய் நமக்கு எழுந்தருளி வந்து நம்முடைய உடம்பிலும் உயிரிலும் கலந்து நமக்கு அறிவை கொடுக்கக்கூடியவங்களா இருக்காங்க. எல்லாம் உள்ள இறைவன் தான் அது. நாம வள்ளல் பெருமானை வந்து அருட்பெரும் ஜோதியா பாக்குறதுக்கு நாம கற்றுக்கொள்ளணும். அப்படி கற்றுக்கொள்ளும் போது அவர் சொல்லுகின்ற உண்மைகள் எல்லாம், அருட்பாவில் சொல்லுகின்ற உண்மைகள் எல்லாம் அவர் அருளாலே விளங்கும். அப்படி அவர் சொல்றதை கேட்க கேட்க சிவபெருமான் தான் சத்துப்பொருள், இந்த உடம்புல உள்ள தத்துவங்கள்லாம் அசத்து அழிஞ்சு போயிடும், சிவபெருமான் நித்தியமானவன், இந்த உடம்பு அநித்தியமானதாக இருக்கிறது, இதுல நம்ம வந்து இந்த பாசங்கிறது ஒண்ணு இருக்கு, இந்த பாசத்தை சேர்ந்துட்டோம்னா நமக்கு மீண்டும் மீண்டும் பிறப்பு உண்டாகும், இந்த தத்துவங்கள் கடந்து நாம போய் திருவருளின் துணை கொண்டு சிவத்தோடு சேர்ந்துட்டோம்னா நம்ம ஆன்மா ஒளி பெறும், அப்படிங்கிற ஒரு உண்மையை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆன்மாவோட இயல்பு என்ன பண்ணோம் முன்னாடி பார்த்திருக்கோம், சிவத்தோடு சேர்ந்தா சிவமா இருக்கும், பாசத்தோடு சேர்ந்தா பாசமாயிரும். எதுல சேர்ந்திருக்கோ, ஒளியில சேர்ந்தா ஒளி, இருள்ல சேர்ந்தா இருள், அதாவது சார்ந்ததின் வண்ணம் ஆகும் ஆன்மாங்கிறதுக்கு இதுதான் பொருள். சரி, சுயமாக இந்த இந்த பிறவியிலிருந்து விடுபட்டுரும் ஆன்மா முடியாதுங்க. ஆன்மாவுக்கு உணர்த்துனாதான் உணரும். யார் உணர்த்திக்கிட்டு இருக்கா இப்போ? நான் பேசுறேன்னா நான் பேசல, வள்ளல் பெருமான் உணர்த்திட்டு இருக்கிறார். வள்ளல் பெருமானுடைய செய்திகளை தான் இப்ப நான் உங்களுக்கு பேசுறேன். வள்ளல் பெருமான் காட்டிய வழியில தான் உங்களுக்கு நான் சொல்றேன். என்னுடைய கற்பனையெல்லாம் இது இல்லைங்க. இப்படி சுயமாக அறிய முடியாத ஆன்மாவுக்கு எல்லாம் வல்ல இறைவனே குருமூர்த்தியாய் தோன்றி எப்படி வள்ளல் பெருமானாக பிறப்பெடுத்து, அதுக்குதான் அவதாரம்னு பேரு. சிவபெருமானே வந்து பிறப்பெடுத்திருக்கிறாருன்னா அதுக்கு பேர் தான் அவதாரம். அப்படி குருமூர்த்தியாய் எழுந்தருளி வந்து பக்குவம் உடைய ஆன்மாக்களுக்கு அறிவித்தருள்கிறான். இப்ப இதை கேட்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, எல்லாருமாவும் கேட்கிறாங்க. இப்ப என்னுடைய சொல்லு உலகம் பூரா பரவி நிக்குது, யாரு கேட்கறதுக்கு? பக்குவம் இருக்கவங்களுக்கு தான் இந்த கல்வி போய் சேரும் அப்படின்னு இறைவனே சொல்றான். பக்குவம் உடைய ஆன்மாக்கள் என்ன? ஜீவகாருண்யத்தால் விளைகின்ற அருளை பெற்றவர்களே பக்குவம் உடைய ஆன்மாக்கள். நான்கு வகை ஒழுக்கங்கள் இன்னதென்று அறிபவர்களே பக்குவம் உடைய ஆன்மாக்கள். அவங்களுக்கு அறிவுக்குள்ள புகுந்து அறிவை கொடுக்கிறவன் தான் சிவபெருமான். இப்ப எப்படி கொடுக்கறான் அப்படின்னா திருவருட்பா மூலமாக கொடுக்கறான். அப்ப திருவருட்பார் யார் எழுதுனது? எல்லாம் வல்ல சிவமே எழுதுனது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம மறுபடி பார்த்திருக்கோம். சரி, இப்ப நம்ம இது நாள் வரைக்கும் இந்த கருவிகள் என்று சொல்லக்கூடிய உடம்பை தான் ஆதாரமா வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லா செயல்பாடுகளும் இந்த உடம்பையே ஆதாரமா கொண்டது, எல்லா செயல்பாடுகளும் உலகியலையே ஆதாரமாக கொண்டது. நாம சம்பாதிக்கிற சம்பாதனை எல்லாமே நம்ம உடம்பின் தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பினுடைய முழுமையா வச்சுக்கலாம், தத்துவங்கள் முழுக்கவும் அதுக்கு உதவியா இருக்குது. இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற நாம எதுக்காக இந்த கல்வியை கேட்டுக்கிறோம்னா, இது நிரந்தரம் இல்லைன்னு நம்ம அறிவுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேல ஒரு வாழ்க்கை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு, திருவருளோட வாழ முடியும்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப அந்த திருவருளை அடையறதுக்கு என்ன வழி இருக்கு, எவ்வண்ணமாக அந்த திருவருளை அடையலாம், இந்த ஆன்மா இருள்ல இருக்குன்னு சொல்றாங்களே, இறைவனை பார்க்க முடியலையே, என்ன திரைகள் மறைச்சிருக்கு, அந்த திரைகளை எல்லாம் நீக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கா அப்படின்ட்டு, இருளையும் பார்க்கக்கூடியது இந்த ஆன்மா, ஒளியையும் பார்க்கக்கூடியது ஆன்மா. இப்ப இந்த கண்ணுக்கு இருட்டி எப்படி இருக்குன்னு தெரியும், ஒளி எப்படி இருக்குன்னு தெரியும், ரெண்டுலயும் இருட்டுக்குள்ளயும் போய் என்னங்கிறத இது பார்க்கும், வெளிச்சத்திலையும் போய் என்னங்கிறத பார்க்கும். ஆனா இந்த ஆன்மா தனிச்சு நிக்கங்க, இருள்லயும் சேராம இருக்கும், அந்த வெளிச்சத்திலையும் சேராம இருக்கும், கண்களை மூடிக்கும், தன்னையே வந்து தனிமைப்படுத்திக்கும். அப்படி ஒரு ஆற்றல் இந்த ஆன்மாவுக்கு இருக்கு. எல்லாம் வல்ல சிவம் சத்து பொருள், நம்ம இட்டக்கக்கூடிய பாவ மூட்டைகள் தத்துவங்கள் எல்லாமே அசத்து. அசத்துன்னா என்ன, அறிவற்றவைன்னு அர்த்தம், அநித்தியமானவைன்னு அர்த்தம். சத்து பொருள்னா நித்தியமானவைன்னு அர்த்தம், முற்றும் உணர்ந்தவன் சிவம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி எட்டு குணங்களை வந்து பெற்றதா இருக்கும், அது அறிவு கெட்டது தத்துவங்கள்லாம். இந்த தத்துவங்கள்லாம் அறிவு கெட்டதுன்னு நம்ம தெரிஞ்சிட்டோமா, இது ஒண்ணு தெரிஞ்சுக்கும். அடுத்தது, இந்த தத்துவங்கள் எல்லாமே நம்மளை வந்து ஆன்மா வந்து அந்த தத்துவங்களோட கூடி நின்றுதான் இந்த உலகியல் இன்பங்கள் எல்லாம் அறியுதுன்னு நமக்கு தெரியும். ஒரு சுவையை அறிஞ்சா கூட ஆன்மா தான் அறியுது. சுவைங்கிறது என்ன, ஒரு விடயம், ஒரு விஷய வாசனை. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று சொல்லக்கூடிய எல்லாமே, அதனால் அனுபவிக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாமே விடயங்கள் தான். ஆன்மா தத்துவங்களோடு கூடி வெளியில போனிச்சுன்னா அதுக்கு பேர் தான் விடய வாசனை. அது எதை வேணாலும் பிடிக்கும், அது துவையோ, நல்ல சினிமாவோ, நல்ல டிவி பார்க்கறதோ, காட்சிகள் பார்க்கறதோ, இயற்கை காட்சிகள் பார்க்கறதோ, இப்படி ஐந்து புலன்களால அனுபவிக்கக்கூடிய எல்லா செயல்களுமே விடய வாதனைன்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். அதுக்கு ரொம்ப கைத்த வீண் பண்ண வேண்டியது. இப்படி இந்த ஆன்மாவனுடைய தன்மை வந்து இப்ப தத்துவங்கள்ல இருந்து மேலுவதற்கான ஒரு வழித்துறையை நாம் ஆய்வு செய்ய போகிறோம். இதுதாங்க இப்ப ஆன்மாவின் இயல்பு. சரி, அப்படின்னு சொன்னா மெய்ப்பொருள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மெய்ப்பொருள் ஆகிய சிவம் எப்படிப்பட்டதா இருக்கு அதுன்னு கேட்டீங்கன்னா, எப்பொருட்கும் எவ்வுயிர்க்கும் உள்ளகத்தும் புறத்தும் இயல் உண்மை அறிவு இன்ப வடிவாகி நடிக்கும் மெய்ப்பொருளாம் சிவம் ஒன்று. இந்த டெபினிஷன் வந்து வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். எல்லா பொருள்கள்லயும் சிவமே கலந்திருக்கு, எல்லா உயிர்களிலும் சிவமே கலந்திருக்கு. உண்மை அறிவு என்று சொல்லக்கூடிய அறிவிலும் ஆன்ம அறிவிலும் அதுதான் கலந்திருக்கு, அதுதான் இயக்குது, அதுதான் தத்துவங்களையும் இயக்குதுங்க. எல்லா தத்துவங்களையும் இயக்கிறது எல்லாம் வல்ல சிவன் தான். ஏன்னா தத்துவங்களுக்கு சொந்தமா அறிவு கிடையாது. இப்படி நாம வாழ்ற வாழ்க்கை, இந்த உடம்பு, இந்த உலகம் எல்லாமே அநித்தியமா இருக்குது. ஆனா நம்ம உயிரை இயக்கக்கூடிய சிவம் அழிவற்றது, அழிவற்ற ஒன்று. அழியக்கூடிய இந்த உடம்புல புகுந்து ஆட்டிட்டு, இதை நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா, தெரிஞ்சிக்காம இருக்கிறமே அது குறைவு, தெரிஞ்சுக்கிட்டு அதுலேயே அழுந்துறமே அது நிறைவு. அது எப்போ அந்த நிறைவு ஏற்படும், சாக்கிராதீத தனி வெளியாய் நிறைவு ஆட்சிய சித்தர் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த நிறைவு என்கின்ற நிலையை பெறுவது எப்படி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அப்படி இந்த தேகத்தில் புகுந்து கொண்டு இந்த உலகியல் வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு இதையே மெய்யென்று கருதி கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த சத்சங்கத்தை கேட்கிற நாம எல்லாமே இது வந்து பொய்யான வாழ்க்கை, திருவருளோடு கூடி பொருந்தி அருள்மயமா அருட்ஜோதிமயமா ஆகின்ற வாழ்க்கை ஒன்று இருக்கு, அதுதான் மெய்யான வாழ்க்கை. அத்தகைய வாழ்க்கையை நான் பெறுவதற்காக சத்சங்கத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் நம்ம சொல்றோம்ல, இதுதாங்க இப்ப நம்ம அறிய போகக்கூடிய அறிவு. சரி, இந்த உலகம் எப்படி இருக்கு? நாம பெற்றிருக்கிற தாய், தந்தை, குரு, தெய்வம், தம்பையா, நட்புகள், உறவினர்கள் முதலியவர்களும் சிவத்தின் திருவருளே அல்லது வேறில்லை. நாம வச்சிருக்கிற காரு, பங்களா, தாய், தந்தை, குரு, தெய்வம், நட்புகள், உறவினர்கள், போக பொருள்கள் எல்லாமே சிவத்தின் திருவருள் தான். அமெரிக்காவில் போய் இருந்தாலும் அது சிவத்தின் திருவருள் தான். இந்தியாவில் வண்டி ஓட்டிக்கிட்டு வந்து ரொம்ப குறைந்த ஒரு செயல்பாடுகளை செய்யறதும் அதுவும் திருவருள் கொடுத்தது தான். சரி, எதுக்கு இப்படிப்பட்ட பிறவியை கொடுத்து இப்படி கேட்க வைக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சத்சங்கத்தை கேட்கிறமே எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருதற்கரிய மனித பிறப்பை எடுத்ததும் சிவத்தின் திருவருளை பெறுவதற்குத்தான், மற்றில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அது நிறைவு. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலன்னா அது குறைவு. ஆக இப்ப மெய்ப்பொருளுடைய தன்மை நம்ம வாழ்க்கையில எப்பொருளிலும் எவ்வுயிரிலும் அறிவு கறிவா நிறைஞ்சிருக்கு. அதுதான் உண்மை அறிவை கொடுக்கக்கூடியது, உண்மை இன்பத்தை கொடுக்கக்கூடியது. அதுதான் நம்ம இருட்டாய மலச்சிறையில் இருக்கிற நம்ம, நம்மளை எல்லாத்தையும் மலச்சிறையில வாழ்ந்துட்டு இருக்கோம். தத்துவ குடும்பங்கள்ல இந்த உடம்புக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல இருந்து நம்ம பிரிச்சு கொண்டு போய் ஒளி உடம்புல சேர்க்கறதும் அதுதான். ஆக அப்படிப்பட்ட ஒரு கருணை கடலை பற்றி நம்ம வந்து நம்ம அடையணும் இல்லையா? அதுக்கு நம்மகிட்ட என்னதான் குறை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து எத்தனையோ பிறவியில பிறக்கிறோம், மனித பிறப்பை இந்த பெற்றிருக்கோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எத்தனை எத்தனை பிறவிகள், எத்தனை எத்தனை உடம்புகள், எத்தனை எத்தனை தோற்றங்கள், புல்லாகி பூடாகி புழுவாய், இப்படி எத்தனை நினைப்புகள், எத்தனை மரப்புகள் அப்படின்னு மயங்கிய வாழ்க்கைகள், அப்படி எத்தனையோ பிறவியில எத்தனையோ வந்து அடிபடுதல், கொலைபடுதல், இப்படி வந்து நம்ம கோழியா திறந்து மீனா திறந்து இப்படி எல்லாம் பல்வேறு வயிற்றுல போயிருப்போம். இப்படி இந்த அந்த பிறப்புகள் என்னத்தன இப்படி மீண்டும் மீண்டும் அடுத்தும் ஒரு பிறப்பு வந்து இப்படி மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? இப்படிப்பட்ட உடம்ப நம்ம பெற்றிருக்கோமே, மனித வாழ்க்கையை பெற்றுட்டோம், மீண்டும் அதை போன்ற பிறவிகள்ல நம்ம வாழ்வதா? மீண்டும் மீண்டும் வந்து பல்வேறு இன்ப துன்பங்களை அனுபவிப்பதா அப்படின்ட்டு நாம வந்து சிந்திக்க தொடங்கி இருக்கிற நேரம். அவ்வாறு வாழ்ற வாழ்க்கை கீழால் அவத்தைன்னு பேரு. ஆன்மா கீழ்நிலையிலான செயல்களில் மாட்டிக்கொள்ளுதல், மீண்டும் மீண்டும் பிறப்பை எடுத்தல், வினைப்பயன்களை அனுபவித்தல், சொர்க்கம் நரகங்கிற இதை வந்து மீண்டும் மீண்டும் அனுபவிக்கிறது தாங்க அது கீழால் அவத்தைன்னு பேருங்க. இப்ப நாம வந்து அதை தள்ளிப்படுறோம். ஏன்னா அது ஒரு குறை. நிறைவுங்கிறது சாக்கிரவாதத்துல இருக்குது. இப்ப நம்ம குறைய பத்தி ஏன் சிந்திப்பானே? இப்பதான் வந்துட்டோமே, அதையும் மீண்டு அதுல போய் மாட்டிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ எதுக்கு சத்சங்கம் கேட்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீண்டும் மீண்டும் அந்த தேவையில்லாத வாழ்க்கையில மாட்டிக்க வேண்டாம், ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் நாம வந்து இதை கேட்கிறோம். இப்ப வந்து நம்ம குருநாதர் ஆகிய வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாரு, நமக்கு வழித்துறை என்ன உபதேசம் சொல்லியிருக்கிறாரு, அதுல சத்சங்கத்துல நம்ம கேட்டு தெளிவு பெறுவோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம ஆன்மா ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்கு. இப்ப எதிர்பார்க்கறது வந்து ஆன்மான்னா ஆன்மா தான், ஆன்மா அறிவு தான் இந்த விஷயங்களை எல்லாம் வாங்கி சிந்திக்குது. அப்ப திருவருளின் பெருமையை சிந்திக்குது, ஆன்மாவுடைய சிறுமையை சிந்திக்குது. என்னடா உடம்பு இது, என்னடா இது சிறுமை, இந்த மாதிரி அல்ப உடம்புல வாழ்ந்துட்டு இருக்கிறமே, வேண்டாம் வேண்டாம், நம்ம ஒளி உடம்பு வேணும். இன்னும் இன்னும் கூட நம்மளுக்கு சுவையில நாட்டம் வந்திருக்குது, வந்து நம்ம காட்சிகளை பார்க்கணும்னு ஆசை வந்திருக்கு. விடைய வாதனால வெளியில போய் அலையிறமே, வேண்டாம் வேண்டாம், நம்ம திருவருள்ள போய் அழுந்துவோம். இந்த மனதிற்கு விடைய வாதனை வராத வண்ணம் இந்த இந்த உயிருக்கு ஒரு அறிவு கொடுப்போம், இந்த இந்த மனசுக்கு ஒரு அறிவு கொடுப்போம் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம நோக்கம். வள்ளல் பெருமான் சொல்றாரு, இந்த நெஞ்சம் அலைதான் சுவையை தேடி, நல்ல காட்சிகளை தேடி, நல்ல உடம்பை தேடி, உணவை தேடி, இப்படி எல்லாவற்றையும் தேடி தேடி அலைதான். உடனே வள்ளல் பெருமான் கூப்பிட்டு அந்த நெஞ்சத்துக்கு சொல்றாரு, மனசுகிட்ட, அறிவுகட்ட மனசுமே, இப்ப நீ வந்து இவ்வளவு நாள் வீணா போயிட்ட, இப்ப நீ சத்சங்கம் கேட்க உட்கார்ந்துருக்க, இப்போ வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தூய நெஞ்சமா இருக்குங்க. அத சொல்றாரு, நம்ம நெஞ்சம் பூரா இப்ப தூய்மை அடைஞ்சிருக்கு. எப்படி தூய்மை அடைஞ்சிருக்கு? இறைவனையே நினைக்குது, தத்துவங்கள்ல இருந்து விடுபட ஆசைப்படுது. இந்த தேகாதி பிரபஞ்சங்கள்லாம் தேகம், இந்த பிரபஞ்ச வாழ்க்கையெல்லாம் பொய்னு தெரியுது, இது அநித்தியம்னு தெரியுது. அதனால திருவருளை பெற்றுக்கிட்டா இதுல இருந்து விடுபட்டுலான்னு இன்னைக்கு நெஞ்சத்துக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால அதுக்கு தூய நெஞ்சம்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. தூய நெஞ்சமே சுகம் பெற வேண்டில் சொல்லுவாம், அது சொல்லளவு என்றால். இவ்வளவும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, இந்த செய்திகளின் செயல்பாடுகளை வந்து சிந்திச்சு பார்க்கணுமே, வெறும் சொல்லா இது இல்லப்பா, பூரா செயல்பாடு. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுறது இல்ல, அல்லது வாங்கி நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல பதிவு பண்ணிக்கிறது இல்ல, இத செயல்படுத்தணும் செயல்படுத்தணும் செயல்படுத்தணும். திருவருளையே ஆதாரமாக கொண்டு வாழணும் அப்படின்னு நெஞ்சத்துக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கிறாரு சாமி. இது சொல்லளவு என்றால், இது நான் சொல்றேன், இது சொல்லக்கூடியது இல்ல செயல்பாடுப்பா அப்படிங்கிறாரு. காய மாயமாம் தான் செறிந்துளவும் கல்வரை வரை கைவிடுத்து. இந்த காய மாயம்னு சொல்ற, காயம்னா உடம்பு, மாயம்னா மயக்கம். இந்த உடம்புக்கு செய்யக்கூடிய வேலைகள்லாம் என்ன என்னங்கிறீங்க? இந்த வாழ்க்கை முழுக்கவும் இந்த உடம்புக்கு சுகம் கொடுக்கறதுக்கு தான். கட்டில் வாங்கினாக்கு சுகம் கொடுக்குறோம், காடி கார் வாங்கினா சுகம் கொடுக்குறோம், வீடு கட்டினா சுகம் கொடுக்குறோம், ஏசி போட்டா சுகம் கொடுக்குறோம், நல்ல இது டிவி பார்க்கணும்னா சுகம் கொடுக்குறோம், கண்ணுக்கு சுகம் கொடுக்குறோம், நல்ல பாடல் கேட்கணும்னா காதுக்கு சுகம் கொடுக்குறோம். எல்லாமே இந்த காயத்துக்காக, இந்த உடம்புக்காக செய்யக்கூடிய செயல்பாடுகள் இருக்கு. அப்பப்பா அதான் சொல்ற, காய மாயமாம் கான்ன காடு. இந்த இந்த காட்டுக்குள்ள இந்த மாயை, இந்த உடம்பின் மாயை என்று சொல்லக்கூடிய இந்த காட்டுக்கு செய்யக்கூடிய வேலைகள் கொஞ்ச நஞ்சம் இல்லை. அதனாலதான் வள்ளல் பெருமான் சொன்னாரு, வடிவின் வாசனை கட மாயை நீங்கும். இந்த உடம்பே உனக்கு எக்ஸஸ் செய்யாது, இந்த உடம்பே உனக்கு அதிகப்படியா கொடுத்துருக்கோம், இதுக்கு அதை பண்ற இதை பண்ற சென்ட் அடிக்கிற வந்து கோட் சூட் எல்லாம் போட்டுருக்க, ஏதோ ஒரு கீழே ஒரு துணி மேல ஒரு துணி இருந்தா போறாதா அப்படின்னு சாமி கேட்கிறாரு. அதை வந்து இப்ப நம்ம சொன்னோம்னா எல்லாம் ஓடி போயிருவாங்க, நாம இப்ப அதை சொல்லக்கூடாது. சொன்னோம்னா ஏ அப்பா இது சிக்கலா போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனாலும் அந்த ரகத்துல ஒரு ஆசையை விதைக்கணும் பாருங்க, ஞான மார்க்கத்துல அததான் இப்ப நான் செய்யறேன். ஓஹோ, எல்லாமே பெரிய பெரிய வீடு கட்டுறாங்க, 10,000 சதுரடி 12,000 சதுரடி, வீட்லயே ஹெலிகாப்டர் வந்து இறங்குது போகுது வந்து, சொந்தமா வந்து ஏர்போர்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. கடைசியில உடம்பு சரியில்லாம போனா 10க்கு 10 ரூம்ல போட்டு தனியா வச்சிடறாங்க. அதை வந்து டாய்லெட் போனா அதெல்லாம் சுத்தம் பண்றதுக்குன்னு தனியா ஒரு ஆளை போட்டுறாங்க. எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு வாழ்க்கையே. கடைசியில அந்த 10 அடி 10 அடிக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க கதைய. என்னப்பா இது, இதெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கையா? காய மாயமாம் கான் செறிந்துளவும் கல்வர் ஐவரை கைவிடுத்து. இந்த உடம்புக்குள்ள இந்த 5 பொறிப்புலன்கள் செய்யற வேலை இருக்க, சுவை ஒளி ஊறு ஓசை நாட்டுறதுக்காக, இந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக, இந்த விடைய வாதனையில போறதுக்காக, இந்த மனுஷன் செய்யற வேலையெல்லாம் எக்கச்சக்கம். நெஞ்சமே நீயும் இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருக்கிற, ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்த, இப்பயும் பண்ணிட்டு இருக்க. நான் வேணான்னு சொன்னாலும் சாமானியம் இல்லை, மறுபடியும் நாளைக்கு செய்வேன். ஒரு நல்ல சாப்பாடு எல்லாம் பார்த்துட்ட உடனே சன்மார்க்கம் மறைஞ்சு போயிடும். அப்புறம் வந்து அது அது வந்து நல்ல ஒரு பார்க்கறதுக்கு கண்ணுக்கு அழகாக இருக்கக்கூடிய அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாத்தையும் பார்க்கும்போதெல்லாம் அப்படியே உனக்கு மனசில் மயக்கம் வரும். இந்த வாழ்க்கை மயக்க வாழ்க்கை. இதை வந்து இந்த ஐந்து புலன்களை அந்த பொறி புலன்கள்ல இருந்து மெதுவாக விடுபடுவதற்கு உனக்கு திருவருள் வேண்டி கிடக்கு. அதெல்லாம் கைவிடுத்துட்டு அதன் மேல் ஆணவ பகை கிட இதெல்லாமே செய்வதற்கு ஆணவமே அடித்தளமா இருக்குப்பா. அந்த ஆணவ பகை நீங்கணும்னா நீ வந்து இரவும் பகலும் இல்லாத அந்த புருவ மத்தியில நிலை பெற்று அங்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய ஜோதியை கண்டு இடைவிடாது அமர்தல், அந்த அருளில் அழுந்துதல் உனக்கு அழகு அப்படின்னு சாமி சொல்றாரு. பாலகிருஷ்ண பிள்ளை பாடல் 2207. தூய நெஞ்சமே சுகம் பெற வேண்டில், இதெல்லாம் இந்த சுகம் பெறுவதற்காக, ஞான இன்பத்தை பெறுவதற்காக அப்படின்னு சாமி வந்து இத நமக்கு வந்து ஒரு வழி சொல்றாங்க. இப்படி அந்த அருள்ல அழுந்துவதற்கு உள்ள மார்க்கத்தை இங்க சொல்றாங்க. அந்த ஆணவ பகை கிடணும்னா உருவ மத்தியில நம்மளுடைய அறிவு பொருந்தணும். அப்படி அது எவ்வாறு பொருந்தும், என்ன மாதிரி அதுக்கு உள்ள நிலை என்ன, சாக்கிராதீதம்னா என்ன அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அது எப்படி பொருந்தலாம், அது மேலாளவத்தைன்னு பேர் இருக்கு. எப்படி செய்யலாம், பற்றிய பற்றனைத்தும் பற்றர விட்டு அருள் அம்பல பற்றே பற்றுமினோ அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. குரு உபதேசம். அந்த அந்த பற்று எப்படி வைக்கலாம், அதுக்கு என்ன மாதிரி நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி. சரி, இப்ப வந்து இப்ப நான் என்ன சப்ஜெக்டுக்கு வர்றேன். இப்ப அவத்தைகள், நல்ல அவத்தை, மேலாள அவத்தை. அவத்தைன்னா வந்து நம்மளுடைய ஆன்மாவினுடைய செயல்பாடு வந்து அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க என்ன, நம்ம நம்ம பிரெயின் எப்படி இருக்கு, நம்ம மூளை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு, சத்சங்கத்துல நல்ல விஷயங்களை கிரகிச்சிட்டு இருக்கு. அது எங்க நம்ம கிரகிச்சிட்டு இருக்குன்னா புருவ மத்தியில இருந்து கிரகிச்சிட்டு இருக்கு. நீங்க கண்களை மூடி நெத்தியில கை வைப்பீங்க, கண்களை மூடினா சிந்திக்கும் போது பாத்தீங்கன்னா நெத்தியில அப்படி கட்டி கொடுப்பீங்க, புருவ மத்தியில அப்படி வச்சு வச்சு அழுத்துவீங்க. பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி சிந்தனை இருக்கும். அது காலில் வச்சுக்கிட்டு, நம்ம முழக்கால கை வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, முதுகுல கை வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, என்ன இது ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கண்களை மூடி சிந்திக்கக்கூடிய இடம் புருவ மத்தியில பாத்தீங்கன்னா நம்ம கை போயிடும். நம்ம உடம்புல மெய் விளங்கக்கூடிய இடம், உடம்புலன்னு சொல்லிட்டேன் நானு, கருவிகள்ல மெய் விளங்கக்கூடிய இடம் புருவ மத்தியங்க. இது நம்ம சரீரத்துல வந்து ஒரு முக்கியமான இடம்னு வள்ளல் பெருமானும் சொல்லுவாங்க. அப்படி அந்த லலாடத்தானம்னு சொல்லுவாங்க, புருவ மத்தியம்பாங்க, வந்து அருள்வெளின்னு சொல்லுவாங்க. அருள்வெளிங்கிறது எப்ப அருள்வெளியா மாறும் அந்த இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடைவிடாது ஜீவகாருண்யத்துல வந்து ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு அருள் விளங்கி அந்த புருவ மத்தியில திருவருளோடு பொருந்துகின்ற நிலையில அந்த அருளும் ஜீவகாருண்ய வல்லபமும் சேர்ந்து அந்த புருவ மத்தியில இயங்க துவங்கும். அதுல திருவருளாகிய சிவபெருமானும், நீங்க எனக்கு சிவபெருமான் சிவம் அதெல்லாம் நீங்க குழப்பிக்காதீங்க, அது அருட்பெருஞ்சோதினு வச்சுங்க. நான் வந்து சமயம் சார்ந்திருக்கேன் அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காதிங்க, அதெல்லாம் தேவையில்லாத ஆர்குமெண்ட். அப்படி அந்த அந்த அருள் வெளியில உங்க சிந்தனையை செலுத்தும் போது நிச்சயமாக நம்முடைய அறிவு பயணம் செய்கிறது, திருவருளோடு கலந்து கொள்கிறது, தத்துவங்களிலிருந்து விடுபடுகிறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்குவோம். நம்ம நோக்கமே வந்து இப்ப இதெல்லாம் அனுபவத்துக்கு வரும்போதுங்க நாக்கு அசையவே அசையாதுங்க, எந்த காலத்திலையும் நம்ம வெளிப்படுத்திக்க மாட்டோம். நோ ஆர்குமெண்ட், ஆர்குமெண்ட் பண்றவளை கண்டா அடிச்சு ஓடி போயிருவோம் நம்ம. ஏன்னு கேட்டீங்கன்னா, லலாலடத்தானம் என்று சொல்லுகின்ற இடத்துல நாம நாக தத்துவத்துல நிலைக்கக்கூடிய வாய்ப்பு அங்க உருவாகுதுங்க. தத்துவங்கள் அனைத்தும் ஒன்றில் ஒன்றில் ஒன்றாக ஒடுங்கக்கூடிய நிலை அங்க உருவாகுதுங்க. இது அனுபவத்தால நம்ம அறியலாம். அப்படி நீங்க சொருகி 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 நாதத்துல போய் உங்க ஆன்மா உட்கார்ந்த உடனே உங்களுக்கு பேசணும்னு ஆசையே வராது. யாராவது ஆர்கியூமெண்ட் கூப்பிட்டா கூட நன்றி வணக்கம் அடுத்த பிறவியில சந்திப்போம்னு சொல்லி ஓடிப்பிடுவோம் நம்ம. ஏன்னா அவங்கள்ட்ட பகிச்சிக்க கூடாது. அவங்கள்ட்ட பகிச்சுக்கிட்டோம்னா அவங்க வந்து பேசுற பேச்சு வந்து வள்ளல் பெருமான் சொல்றாரு, இவங்க வந்து இவங்களை நிறைவு பண்ணவே முடியாதுங்கிறார். ஏன்னா அவங்க ஆன்மாவையே பெருசா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆன்மா வந்து ஒண்ணுக்கும் லாயக்கு இல்லை, சொந்த அறிவும் இல்லை, சுயமா வந்து சிவத்தை அடைய முடியாது அப்படின்னு இந்த ஆன்மாவுக்கு கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆன்மாவை வச்சுட்டு இருக்கோம் நம்ம. நமக்குன்னு சுதந்திரம் இல்லாத ஆன்மா அது. திருவருளோடு கூடி அந்த அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது பேரறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறது நமக்கு வந்து நமக்கு நோக்கமா இருக்கு. நமக்கு எதுக்கு இந்த ஆர்கியூமெண்ட் வேண்டியதில்லை. அப்படிலாம் ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம மனம் வந்து அம்பலத்துல ஒடுங்காம சாதாரணமா கீழ் நிலைக்கு வந்துடுறோம். அதுக்கு கீழாளவத்தைன்னு பேர். சரி, அதை விட்டுருவோம். ஆக புருவ நடுவில் அமர்ந்துதான் எல்லா சிந்தனைகளையும் எல்லா விருப்பு வெறுப்புகளையும் நம்ம ஆன்மா ஆய்வு செய்து புருவ மத்தியில தான் ஆய்வு செய்து. இப்ப பாருங்க, கண்களை மூடி அந்த நெற்றியில கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஓ இப்படியா இப்படியா நடக்குது. அப்ப எல்லா விருப்பு வெறுப்புகளும் புருவ மத்தியில தான் செயல்படுதா அப்படின்னு தெரியுங்க உங்களுக்கு. நம்ம உடம்புல மெய்யான இடம் ஒண்ணு இருக்குன்னா, உடம்புல அழியக்கூடிய இந்த உடம்புல ஒரு மெய்யான ஒரு இடம் இருக்குன்னா அது புருவ மத்தி தான். அங்கதான் நம்ம கண்களை மூடி கையை வச்சு அடிச்சு பார்த்து அப்படியே கசக்கி பார்த்து சிந்திக்கிறோம். அந்த இடத்துலதான் நம்ம ஆன்மா விருப்புகளையும் வெறுப்புகளையும் ஆலோசிக்குதுங்க. அங்கதான் பற்றுதலும் விடுதலும் சுடுதலும் நடக்குதுங்க. அங்கதான் விருப்பு வெறுப்புக்கு எல்லாத்துக்கும் நல்வினை தீவினைக்கெல்லாம் அங்கதான் காரணமா இருக்குங்க. ஆன்மா அங்கதான் ஆலோசிக்குது, அங்கதான் அதுக்கு சபை, அங்கதான் இடைவிடா நினைப்பையும் மறப்பையும் அங்க ஆன்மா செஞ்சிட்டு இருக்கு. இப்ப பொய்யான வாழ்க்கையில நேற்று வரைக்கும் இருந்துச்சு, இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் இருந்துச்சு. நான் இந்தியாவை சொல்றேன். நான் இப்ப வந்து இப்ப நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்துல இப்படிப்பட்ட பொய்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறத நம்ம அசப்போட்டுட்டு இருக்கிறோம். எப்படி அந்த இடத்துல பொய்யான வாழ்க்கையில இந்த ஐந்து புலன் இன்பங்களை பற்றுவதும் விடுவதுமாக இடைவிடாது இந்த ஆன்மா சுழன்று கொண்டிருக்கிறது. இந்த ஃபார்முலாவை மறக்காதீங்க. இந்த புருவமதியில இந்த ஆன்மா ஐம்புலன்களோடு கூடி உலக விடயங்களை பற்றுவது விடுவது, அதை நினைப்பது, அதனை மறப்பது, அதுல மயங்கிறது, அதுல விருப்பு வைக்கிறது, அதுல வெறுப்பு வைக்கிறது, திட்டமிடுறது, இப்படிப்பட்ட எல்லா வேலைகளையும் செஞ்சு 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 இடைவிடாது செயல்பட்டு செயல்பட்டு வீண் பொழுதினை போக்குவது நம் ஆன்மா. சாக்கிராதீதம்ங்கிறத வந்து சிந்திக்கிறதுக்கு இந்த செய்தி முக்கியமானதாக இருக்கிறது. மீண்டும் சொல்றேன், ஆன்மாவுடைய ஆன்மாவுடைய இப்ப இந்த சரீரத்துல இருக்குது. இந்த சரீரத்துல மெய்வகையான ஒரு இடம் ஒண்ணு இருக்கு, அது புருவ நடு என்று சொல்லக்கூடிய இலாடத்தானம். எல்லா சிந்தனைகளையும் எல்லா விருப்பு வெறுப்புகளையும் எல்லா பற்றுதல்களையும் விடுதல்களையும் நினைப்பையும் மறப்பையும் ஐம்புலன்களோடு பற்றுவதையும் கலந்து இன்பத்தை அடைவதிலையும் அதிலிருந்து விடுவதிலையும் ஒன்றை பற்றுகின்ற பொழுது மற்றொன்றை விடுவதிலையும் இந்த ஆன்மா சுழன்று 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 வீண் பொழுது போக்கி போக்கி வயசாகிட்டே இருக்குது. ஆனாலும் இந்த ஆன்மாவுக்கு அறிவே வரல. அப்படிங்கிறத நாம ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு அனுபவிச்சு பார்க்கறது தான் இன்றைய சத்சங்கம். இப்ப நம்ம அனுபவிக்கிறோம், ரியலைஸ் பண்றோம். சரி, இப்படி இந்த புருவ மத்தியில ஐம்புலன்களை பற்றுவதும் விடுவதுமாக இடைவிடாமல் சொல்லலுதுன்னு பார்த்தோம். பற்றுவதும் விடுவதும் வேற ஒண்ணும் இல்லைங்க, நினைப்பு மறப்பு. இது என்ன, இதுக்கு பேர் என்ன, சகல கேவலம்னு பேரு. ஒரு சகல கேவலம் இல்லாத வாழ்வுன்னு வள்ளல் பெருமான் சொல்லுவார்ல, அது மாதிரி சகலம் கேவலம், நினைக்கிறது மறக்கிறது சுழல்றது மயங்கிறது. இந்த வேலை ஆன்மாவுக்கு உள்ள இயற்கை குணம் இல்லைங்க. இப்ப நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இன்னும் ஒரு படி மேல போனா கேச்சே, இப்படி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு வேண்டியது இல்லை. இறைவனையே சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து சாமி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த சத்சங்கம் மூலமா. நாம அதை கேட்டு அடங்கிடுவோம் அப்படின்னு ஒரு அறிவு உங்களுக்குள்ள புகுந்து உங்களை மாற்றம் செய்து கொண்டிருக்கு பாருங்க இப்போ. ஆகா, நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் போல் இருக்க, ஒரு வழித்துறை கிடைச்சிருக்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க. இதுதாங்க ஆன்மாவுடைய இயற்கை குணம். ஆன்மா இந்த தத்துவங்களை எல்லாம் பற்றிய போது ஒரு விடய போதம் தாக்காத வண்ணம் நாம இப்ப வந்து அறிவை திருப்பி இருக்கோம், நாளைக்கும் திருப்புவோம். ஏதேனும் ஒரு இன்பத்துல மாட்டணுங்கிற எண்ணம் வரும்போது கூட நம்ம திருப்பிடுவோம். வள்ளல் பெருமான் சொல்வாரு, இந்த மனதை இருத்து இழுத்து திருப்பி அறிவுமயமாக மாற்றணும், புருவ மத்தியில நிலைப்படுத்தணும்னு இந்த கரண ஒழுக்கத்துல சொல்லுவாங்க. அதுதாங்க இங்க. அப்படி புருவ மத்தியில ஆசான் திருவடிகளை ஞாபகம் செய்யணும் அப்படின்னு உரைநடை பகுதியில ஒரு உபதேசம் இருக்கும். அப்படி ஆசான் திருவடிகளை ஞாபகம் செய்யறது ஒண்ணுதான், சிவத்தினுடைய திருவடிகளை ஞாபகம் செய்யறது ஒண்ணுதான், அருட்பெரும் ஜோதியினுடைய திருவடிகளை ஞாபகம் செய்யறது ஒண்ணுதான். நான் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், எல்லாம் வல்ல சிவமே, அருட்பெரும் ஜோதி இறைவனே, வள்ளல் பெருமானாக வடிவெடுத்து இந்த பூமியில் அவதாரம் செய்து குருமூர்த்தமாய் எழுந்தருளி அருட்பா என்கின்ற ஞான உபதேசத்தை செய்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப நாம சொல்றதெல்லாம் அறிவுமயமாக போய் பதியும். ஆன்மா சுட்டி அறியக்கூடிய ஆன்மாவுக்கு நான் சுட்டி காட்டுகின்ற உண்மைகள் திருவருளால் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் என்ன, திருவருள் அழுந்த அழுந்த என்னவும் இன்னைக்கு கேட்ட செய்திகள் எல்லாவற்றையும் செயல்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் தோன்றும். சத்குருவினுடைய திருவருள் ஆன்மாவினுடைய ஞானத்தை விளங்க செய்விக்கும், பிரகாசப்படுத்தும். எதுல, திருவருட்பாவில. திருவருட்பாவிலேயே ராமலிங்க சுவாமிகள் நமக்குள்ள பூந்துருவார். அதை படிக்கும் போது பூந்துருவார், அதை சிந்திக்கும் போது பூந்துருவார், அதையே எண்ணிக்கொண்டிருக்கின்ற போது எண்ணுகின்ற எண்ணத்தில் புகுந்து கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு சத்குருவை நம்ம பெற்றிருக்கோம். அப்படி அந்த ஆன்மாவை திருவருளில் செலுத்துகின்ற ஒரு செயல்பாட்டை நம் வள்ளல் பெருமான் செய்திருக்கின்றார். அவர் அருளிய சத்சங்கத்தை நாம் பேசிட்டு இருக்கோம். இப்ப நம் ஆன்மா தூய்மை அடைந்திருக்கிறது. இந்த கல்வி சுத்தமான ஞான கல்வி. இப்ப ஆன்மா எப்படி இருக்கு, சுத்த அவஸ்தையில் இருக்கிறது. ஆன்மாவுக்கு ஒரு செயல்பாடு இருக்கு. இதே அருட்கல்வியை சேர்த்துக்கிட்டு இருக்குங்க, ஆன்மாவுக்கு இப்ப கூட ஒரு செயல்பாடு இருக்கு. அப்படி உண்மை ஞானத்தை வந்து வள்ளல் பெருமான் போதிச்சுட்டு இருக்கிறாரு சத்சங்கத்தின் வாயிலாக அப்படின்னு தெரிஞ்சு ஆன்மாவுக்கு சுத்த அவஸ்தையில நிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சத்சங்கத்தால கிடைச்சிருக்கு. சுத்தாவஸ்தையில ஆன்மாவுக்கு சகலமும் இல்லை, கேவலமும் இல்லை, நினைப்பும் இல்லை, மறப்பும் இல்லை. இப்போ அப்படியே விழிச்சுட்டு இருக்கோம் எல்லாருமே. ஓ அப்படியா, அவேர்னஸ், விழிப்பு நிலையில இருக்கும். இந்த நிலையில ஆன்மா திருவருள் சார்பில் நிலை பெறுகிறது. திருவருள் சார்புனா என்னங்க, எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதியின் சார்புல இப்ப நம்ம ஆன்மாக்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆன்மாக்கள் எல்லாம் அப்படியே விறுவிறுப்பா திருவருளோடு பொருந்தி, பெருமானே இந்த கல்வி படி என்ன வாழ வைங்க, பெருமானே என்ன வந்து இந்த கருவிகள் இருந்து பிரிச்சிருங்க, வேண்டாம் இந்த அவல வாழ்க்கை, இந்த உடம்புல இருக்கக்கூடிய அசிங்க வாழ்க்கை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி 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 நாம இப்ப உறுதிப்பாட்டுல இருக்கோம். இதுக்கு நென்மல அவத்தைன்னு பேரு, சுத்த அவத்தைன்னு பேருங்க. இப்படி ஆன்மா தன்னை அறிவது தாங்க நென்மல சாக்கிரம். இப்படி ஆன்மா ஒவ்வொரு குற்றத்துல மாட்டிட்டு இருக்கிறோம், குற்றமான கருவிகள்ல மாட்டிட்டு இருக்கோம், குற்றமான உலகியல்ல மாட்டிருக்கோம், இந்த உடம்புக்காக முக்கியத்துவம் கொடுத்து எத்தனையோ பொருள்களை சேகரிச்சிருக்கிறோம், எத்தனையோ வாழ்க்கையில நம்ம வந்து இழந்திருக்கிறோம், அவமானப்பட்டிருக்கோம், இதுக்கு மேல ஒரு வாழ்க்கை இருக்கு, அது அருளோடு பொருந்திய வாழ்க்கை. திருவருள் தான் நமக்கு இவ்வளவும் சொல்லி கொடுக்குது, திருவருள் தான் நம்ம தத்துவங்கள் தான் நம்ம தத்துவங்களை அசைக்குது. இந்த திருவருள் தான் இந்த உடம்புல வாழ்க்கையை கொடுத்து இப்படி எல்லாம் நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கு, இந்த சத்சங்கத்தை கேட்க வச்சிருக்கு, எனக்கு ஆதாரமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு தத்துவ சேட்டைகளை மட்டும் அடிக்கணுங்க. அப்ப எக்ஸஸ்ட்ரா இந்த தத்துவங்கள் என்ன மாதிரி நம்ம தப்பு பண்ணுச்சு, கல்யாணம் பண்ணிருக்கோம் எக்ஸ்ட்ரா ஒண்ணு சேர்த்துக்கிட்டோம்னா தத்துவ சேட்டை, மத்தியானம் சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் மறுபடியும் எதையான யாராவது கொண்டு கொடுத்தாங்கன்னா உள்ள போட்டோம்னா தத்துவ சேட்டை, பேசிக்கிட்டு இருக்கிறோம் மரியாதையா பேசுனா அது வந்து ஒரு தத்துவ குணம், கோபமாவோ மற்றவங்களை கை நீட்டி அடிக்கிறதோ தத்துவ சேட்டை. இப்படி சேட்டையற்று கருவிகள் எல்லாமே அடங்குவதற்கு நாம அருளோடு பொருந்திருக்கணும், அருளில் அழுந்திருக்கணும், அசைவற்று அந்த அருளில் மட்டுமே விழித்திருக்கணும். அப்படின்னா நமக்கு வேற எங்க செயல் போவோம்? திருவருளோடு நான் பொருந்தி இருக்கிறேன்னு ஒரு தெளிவான கனவு கண்டுட்டு இருக்கிறது. நான் திருவருளோடு பொருந்திருக்கிறேன், சத்சங்கத்தில் பொருந்திருக்கிறேன், எனக்கு இப்ப வேற செயல் இல்லை, அதுலேயே அழுந்திருக்கேன், என் கண்களை திறப்பதற்கு கூட எனக்கு மனம் வராமல் இருக்கிறது. ஏனென்றால் இவைகள் என் காதுகளில் வழியாக உள்ளே புகுந்து என் அறிவில் பதிந்து கொண்டிருக்கிறது. எனக்கு வேறு விருப்பம் இல்லை, துறையின் மீது நாட்டம் இல்லை, வேறு காட்சிகளை காண வேண்டும் என்கின்ற நாட்டம் இல்லை, நண்பர்களை பார்க்க வேண்டும் என்கின்ற நாட்டம் இல்லை. எது எப்படி வேண்டுமானாலும் போகட்டும், இந்த சத்சங்கத்தின் உண்மைகள் என் அறிவுக்குள் பதிய வேண்டும் என்று நாம் ஆவலுடன் இருக்கின்றோம் அல்லவா? இதுதாங்க நிம்மல சொப்பனம், நிம்மலமான மனம். நான் இறைவா உன்னை சேருகின்றேன் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறேன், இறைவா உன் திருவடியில் வாழ்கின்றேன் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றேன். இந்த கனவு நிஜமாக வேண்டும். இப்படி நம்ம ஆன்மாவுடைய இச்சை, ஞானம், கிரியை தோன்றாமல் ஆன்மாவுக்கு எந்த இச்சையும் இப்ப இல்லை, எந்த அறிவும் இல்லை, எந்த செயலும் இல்லை. இப்படி ஒண்ணுமே இல்லாம திருவருளோடு பொருந்தி நிக்கிறோம் இல்லைங்களா, இது ஒரு வகையான உறக்கம். எல்லாம் மறந்தாச்சு, உலகமே மறந்தாச்சு. நான் இந்தியாவில் இருக்கிறேனா, மலேசியாவில் இருக்கிறேனா, நான் அமெரிக்காவில் இருக்கிறேனா, எங்க இருக்கிறேன்னு தெரியல. என் பெருமானே ஆனா உன்னோடு இருக்கேன், உன் திருவடியில் இருக்கேன், நீ சொல்லிய உபதேசங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய அறிவு மட்டுமே இப்பொழுது விழித்திருக்கிறது அப்படின்னு சொல்றோம்ல, உன்னுடைய திருவடியில் மட்டுமே எனக்கு தெரியுது, வேற ஒண்ணுமே தெரியலன்னு சொல்றோம்ல, இது அங்க துரியம். இதுக்கு பேர் தான் துரியம். வேற ஒரு செயலே இல்லாமல், வேற ஒரு அறிவே இல்லாமல், தான் என்கின்ற தற்போதமும் இல்லாமல், உன்னுடைய இந்த அழகிய சத்சங்கத்தை கேட்டு இன்புறுகின்றேன். இறைவா நீ எவ்வளவு சொல்லியிருக்கிறாய், குருதேவா நீ எவ்வளவு சொல்லியிருக்கிறாய், என்னை உயர்த்துவதற்காக நீ சொல்லுகின்ற சொல் அனைத்தும் இன்ப பயமாக எனக்குள் புகுந்து என் உள்ளத்தில் தங்குகிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் துரியம். இந்த ஆனந்த அனுபவம் கிடைச்சிருக்கு பாத்தீங்களா இன்னைக்கு இந்த சத்சங்கத்துல, அவ்வாறு அறிந்து கொண்டிருக்கின்ற பொழுது தானும் இல்லாம இந்த ஆனந்தம் அனுபவிக்கிறோன்னு கூட தெரியாம இந்த ஆன்மா தன்னையும் மறந்து எங்க இருக்கிறோங்கிறதையும் மறந்து அப்படியே அதுல அழுந்தி போயிடும். இப்ப இந்த செய்திகளை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு நீங்க மீண்டும் கேட்கும் போது உங்க கருவியெல்லாம் செத்து போயிடும், உங்க மனமெல்லாம் செத்து போயிடும், உங்க அறிவெல்லாம் செத்து போயிடும். ஆகா, இது வள்ளல் பெருமான் கொடுத்த கல்வி அல்லவா, இது அருட்கல்வியாச்சே, தாகாத கல்வியாச்சே, இப்படி கேட்கறதுக்கு இந்த பிறவியில நான் என்ன புண்ணியம் செஞ்சிருக்கேன் அப்படின்னு உருகி 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 அந்த அருள்ல அழுந்தி 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 நம்ம மனமெல்லாம் செத்து போன நிலையில, செயலெல்லாம் செத்து போன நிலையில ஒரு நிலை ஏற்படுது பாத்தீங்களா, அதுக்குதாங்க நிம்மல துரியாதீதம்னு பேரு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா, மயக்கமும் இல்லை, நினைப்பும் இல்லை, மறப்பும் இல்லை, திருவருள்லயே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, திருவருளே பேசுது, திருவருளே செய்தியை சொல்லிட்டு இருக்கு. சத்சங்கம்னா உண்மை, உண்மைங்கிறது வள்ளல் பெருமான் சொன்னது, வள்ளல் பெருமானுக்கு சிவன் சொன்னது, சிவன் என்பது அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி சொன்னது, அந்த உன்னத நிலையில் நான் இருக்கிறேன், நான் சிவத்தோடு பிறந்திருக்கிறேன், செயலற்று விட்டேன், எம்பெருமானே உன் திருவருளில் அழுந்தி நிற்கிறேன், உண்மை அறிவின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், நீ கொடுத்த சத்சங்கத்தில் வாழ்கின்றேன், என்னை மறந்தேன், என் செயல் மறைந்தேன், என் அறிவை மறந்தேன், எனக்கென்று எந்த விருப்பமும் இல்லாத நிலையை உற்றேன், எனக்கு இது போதும், உன்னோடு வாழ்கின்றேன், இந்த உலகமே எனக்கு தெரியவில்லை என்று எண்ணுகின்ற எண்ணம் சுத்த அவஸ்தை. அந்த நிலை இறைவனோடு பொருந்தி ஏகனாக நிற்கின்ற நிலை. தற்போதம் என்று சொல்லுகின்ற ஆணவம் தலை தூக்காத நிலை, தன்னிலை மறந்த நிலை. ஒரு உப்பு கடலில் கரைந்து கடலாகி மாறுகின்ற நிலை. இந்த ஆன்மா அருட்பெரும் கடலாகிய இறைவனுள் கலந்து கரைந்து போய் எங்கிருக்கின்றோம் என்கின்ற எண்ணமும் இல்லாமல், யாதொரு தோற்றமும் இல்லாமல் அருட்கடலாக மாறிய நிலை, அந்த அருளாகவே மாறிவிட்ட நிலை, அந்த நிலையை நாம் பெறுவோம். அந்த நிலைக்கு பெயர் பரமுத்தி, அதற்கு பெயர் காரண சுத்த அவஸ்தை. அது ஏகனாகி இருக்கும் நிலை. எல்லா அசைவுகளும் சிவமே செய்கிறது, எல்லா அறிவும் சிவமே கொடுக்கிறது, எல்லா தத்துவங்களும் சிவமே அசைக்கிறது. எனக்கென்று எந்த விருப்பமும் இல்லை, எந்த சுதந்திரமும் இல்லை, எல்லாம் அவன் சுதந்திரத்தில் இயங்குகிறது. என்னால் ஒரு துரும்பையும் அசைக்க முடியாது இந்த உலகில், எல்லாம் அவனே அசைக்கின்றான், அவனே உணவாகின்றான், அவனே நீராகின்றான், அவனே அனைத்துமாக இருக்கின்றான், அவனே என்னை அசைக்கின்றான், என் செயல் அனைத்தும் சிவன் செயல், யாவும் சிவன் செயல் என்று எண்ணி அந்த அருளுக்குள் அழுந்தி மறைந்து கரைந்து போனோம் அல்லவா, அதுதான் சாக்கிராதீத நிலை, சாக்கிராதீத நிறைவு. அத்தகைய நிலையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சத்சங்கம் நிகழ்த்தப்படுகிறது. இத்தகைய நிலையில் நம் ஆன்மா சாந்தமடைந்து கிடக்கிறது. செயலெல்லாம் அற்றுப்போய்விட்டது, மயக்கமில்லை, விகற்பமில்லை, நினைப்பு மறப்பில்லை. ஆன்மா அருளையே நினைந்து நினைந்து அத்தகைய அருளாக மாற வேண்டும் என்று அழுந்தி கிடக்கிறது. இதுவே இருவினை ஒப்பு. நன்மை இல்லை, தீமை இல்லை. இந்த நிலையில்தான் திருவருள் நம்மை கூடி கலந்து கொள்கிறது. இந்த நிலையில்தான் எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி குருமுகூர்த்தமாய் வந்து, குருமூர்த்தமாய் வந்து, வள்ளல் பெருமானாக வந்து நம் உடம்பிலும் உயிரிலும் தங்குகிறது. அத்தகைய நிலையை நாம் பெற வேண்டும், அத்தகைய வாழ்க்கையை நாம் பெற வேண்டும். என்னுளே அரும்பி, என்னுளே மலர்ந்து, என்னுளே விரிந்த என்னுடை அன்பே, என்னுளே விளங்கி, என்னுளே பழுத்து, என்னுளே கனிந்த என்னுடை அன்பே, தன்னுளே நிறைவுறு தரமெலாம் அளித்தே, என்னுளே நிறைந்த என் தனி அன்பே, துன்புல அனைத்தும் தொலைத்து எனது உருவை இன்புரு ஆக்கிய என்னுடைய அன்பே. இதை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வரிகள்லாம் என்னுள்ளே அருந்தி, என்னுள்ளே மலர்ந்து, எல்லாம் அல்ல இறைவன் இந்த உடம்புலையும் அறிவுலையும் புகுந்து கலந்து கொண்டு தத்துவங்களை எல்லாம் நம்மிடத்துல இருந்து பிரிக்கிறானா. இப்ப பாத்தீங்கன்னா, இருட்டாய மலச்சிறையில் இருக்கும் நம்மை எல்லாம் எடுப்பது ஒன்று. இறைவன் திருவடியில ரெண்டு, ஒன்று நம்ம இந்த இருட்டாய மலச்சிறை இந்த உடம்புக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையெல்லாம் சேன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி காமிச்சு நமக்கு அறிவுறுத்தி தத்துவங்களின் சொரூபங்களை எல்லாம் உண்மைத்தன்மைகளை எல்லாம் நமக்கு காமிச்சு அதை தூக்கி அதுல இருந்து விடுபடுத்தணுங்கிற ஒரு ஆசையை தோற்றுவிச்சுட்டா இருப்பாருங்க இன்னைக்கு சத்சங்கம். இது எந்த பிறவி இல்லாது நம்மளை விட்டு போகுமா? நமக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, ஓஹோ இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கா, இப்படி ஒரு வாழ்க்கை வாழும்போது நமக்கு இருவினை ஒப்பு மலபரிபாகம் வாய்க்குது, அருள் சக்தி நமக்குள்ளரை வந்து இறங்குது, என்னுள்ளே விரிந்து என்னுள்ளே அரும்புது, என்னுள்ளே மலருது, என்னுள்ளே விரியுது, அது அன்புமயமாக இருந்து அது நமக்கு கருணையை கொடுக்குது, சிவமயமாக இருக்கு, நம்மையும் சிவமயமாக மாத்துது அப்படிங்கிறதெல்லாம் இங்க நீங்க நம்ம சிந்திக்க வேண்டும். அதே போல அருளொளி விளங்கிட ஆணவம் எனும் ஓர் இருளர என்னுலத்து ஏற்றிய விளக்கே. இது வரைக்கும் இருட்டுதான் நீ இருந்துச்சு, தத்துவங்கள் எல்லாம் இருட்டு மயமா இருந்துச்சு, அசத்து மயமா அசத்து மயமா இருந்துச்சு. ஆனா பெருமானுடைய அருள் உள்ளது இறங்கின உடனே பொறி புலன் உள்ளும் புறத்துமாம் ஜோதி அவர் பூந்துட்டாரு. எதுக்குள்ள பூந்தாரு? பொறி புலன்கள் எல்லாம் பூந்துட்டாராம் பல்லவர் பெருமான் சொல்றாரு. மனமாதி எல்லாமாம் ஜோதி இனமான உள்ளக ஜோதி முக்குணமும் மூன்றாம் ஜோதி. வல்லவர் பெருமான் ஜோதி பாட்டுல பாடுறாரு பாருங்க. இப்படி எல்லாத்துலயும் புகுந்துகிட்டாரு. துன்புரு தத்துவ துரிசெலாம் நீக்கி நல் இன்புற என்னுள தேற்றிய விளக்கே. தத்துவங்கள் எல்லாம் துன்பம் தந்துகிட்டு இருந்துச்சு பாருங்க, அதையெல்லாம் அந்த குற்றங்களை எல்லாம் உள்ள போய் மாத்துறாரு. நாம வந்து ஒரு வாடகை வீட்டுக்கு போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆளுங்களை விட்டு அந்த வீட்டுல உள்ள தூசி துப்பை எல்லாம் அடிச்சு இந்த போட்டடை அடிச்சு அதை சுத்தம் பண்ணி பெயிண்ட் எல்லாம் அடிச்சு சுத்தம் பண்றோம்ல, அது மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வள்ளல் பெருமான் உள்ள நுழையறாரு இந்த உடம்புக்குள்ள. தத்துவங்கள் எல்லாமே குற்றம் மலை குற்றங்கள் நிறைஞ்சிருக்கு, வயிறு கேட்கவே வேணாம். இதுக்குள்ள எல்லாம் புகுந்து இந்த வயிற்று உள்ள பசி தாகத்தெல்லாம் மாற்றி மேற்கொண்டு எந்த விதமான குற்றங்களும் நிகழா வண்ணம் ஆணவம் ஆகி கண்மங்கிற இந்த மலங்கள் எல்லாம் நீக்கி இந்த உடம்பே இயற்கை உடம்பா மாத்துறதுக்கு அங்க ஒரு விளக்கு ஏத்துறாரு. இதுதான் இருட்டுல இருக்க எல்லா தத்துவங்களும் இருட்டுக்குள்ள இருக்கு. இது வரைக்கும் நம்ம ஆணவம் தானே அதை ஆட்சி பண்ணிச்சு, இப்பதானே அருள் ஆட்சி பண்ண போது. துன்புரு தத்துவ துரிசெலாம் நீக்கி நல் இன்புற என்னுளத்தேற்றிய விளக்கே. அப்படி வந்து பூந்துடுறாரு. கருவெளி அனைத்தும் கதிரொளி விளங்கிட உருவெளி நடுவே ஒளிர்தரு விளக்கே. ஞானசூரியன் எம்பெருமான் நம்முடைய ராமலிங்க வள்ளல் நம்மளுடைய அணுக்கள் ஒவ்வொன்றிலும் கலந்து கொண்டு அங்கே இதுவரை விளங்கிய சந்திர ஒளியை மாற்றி ஞான சூரிய ஒளியை ஏற்றி இந்த உடம்பு ஒளி உடம்பாக இயற்கையிலேயே ஒளிரும் உடம்பாக மாற்றுவதற்குரிய அருளை அங்கே விதைக்கின்றார். இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு பாட்டு. இது என்ன சொல்றேன் நானு, என்னுளே அரும்பி என்னுளே மலர்ந்து என்னுளே விரிந்த என்னுடைய அன்பே. மலருது காலையில மல்லிகை மொட்டு பாத்தீங்கன்னா 10 மணிக்கு பாத்தீங்கன்னா மொட்டா இருக்கும், அரும்பா இருக்கும், அப்படியே நேரம் ஆக 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 அப்படியே லேசா பெருசாகி 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 சாயங்காலம் 4 மணிக்கு மேல அதுக்குள்ள மல்லிகை வாசனை புகுந்துக்கும். அப்படி சாயங்காலம் ஆன உடனே அது வெடிக்கும், வெடிச்சு அப்படியே வாசனையை அந்த காற்றில் கலக்கும். இப்படி அதுக்குள்ள வாசனையை வைத்த இறைவனுக்கு நம்ம உடம்புல கற்பூர வாசனையை உண்டாக்க முடியாதா? நம்ம உடம்பு நாத்தம் பிடிச்ச உடம்புன்னு தெரியும், வள்ளல் பெருமானுக்கும் தெரியும், அருட்பெருஞ்சோதிக்கும் தெரியும். நாம தான் அவங்க அருள்லயே அழுந்தி நிற்கிறோமே, செயல்பாடுகள் பூராவும் ஒழுக்கமான செயல்பாடுகளா மாறிடுச்சே, செய்யற செயல் அனைத்தும் அருட்செயலா மாறிடுச்சே. உடனே இந்த உடம்பையே நாற்றம் நிறைந்த இந்த உடம்ப துர்நாற்றம் நிறைந்த உடம்புக்குள்ளற நல்ல வாசனையை கற்பூர வாசனையை தோற்றுவிப்பதற்காக அவர்கள் இறங்குகிறார்கள். அது எந்த நிலையினா சாக்கிராதீத தனி ஒளி. சாக்கிராதீதம்னா என்ன? நம்ம பார்த்திருக்கோம், சாக்கிராதீதம்ங்கிறது அருளையே நினைந்து 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 அதுக்குள்ளேயே அழுந்தி 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 இந்த மயக்கத்தை செய்கின்ற கேவல நிலையும் விகற்பத்தை செய்கின்ற தகர நிலையும் கடந்து போய் சர்போதம் தலை தூக்காம சிவத்தோடு கூடி ஏகனாகி இருக்கின்ற நிலை சாக்கிராதீத நிலை. அதுக்கு பேர் தாங்க நிறைவுன்னு பேரு. அதை விடுத்துட்டு பாசத்து பக்கம் சாஞ்சம்னா குறைவு. இப்ப பாத்தீங்கன்னா தத்துவங்களுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி ஆன்மாவுக்கிட்ட இருக்கக்கூடிய ஆணவத்தை நீக்கி இந்த ஆன்மாவை பதியோட சேர்க்கும் போது அந்த இடைப்பட்ட நிலை இருக்கு பாருங்க, குற்றங்கள் எல்லாம் நீங்கின நிலை பேர் தான் தனித்திருத்தல். பேரு ஆன்மா தனிச்சிருக்கிறது. என்ன 36 தத்துவங்கள்ல நீங்கிருச்சுன்னா ஆன்மா தனிச்சிருக்கு, சேர்ந்துருச்சுன்னா பாசத்துல இருக்கு. இந்த பாசத்துல இருக்கக்கூடிய ஆன்மாவை புடிச்சு திருவருளால கழுவி சுத்தம் பண்ணி அதை தணிக்க வைக்கிறது ஒரு நிலை. இத கழுவுற வேலையும் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி தான் செய்யுது. இப்படி கழுவி கொடுக்கறதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருக்கு, அதுதான் குரு. இந்த அதுதான் அருட்ஜோதிங்கிற அருள் வடிவமான குரு. இந்த குரு என்ன பண்றாரு, இந்த ஆன்மா சாக்கடையில் இருக்கக்கூடிய ஆன்மாவை தூக்கி இருட்டாய மலச்சிறையினர் அதை தூக்கி எடுத்து நல்ல அருள்ங்கிற நீரை விட்டு கழுவி சுத்தப்படுத்தி தனிமைப்படுத்தி அதை கொண்டு போய் பதியோட சேர்க்கிறாரு. இதுதான் அருளின் வேலை. இந்த அருள் வேலையை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் இந்த அருள் நம்மளுக்கு துணை நிற்கணுங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி தத்துவம்னா என்ன, தத்துவ ரூபம்னா எப்படி இருக்கு, அது வந்து நம்மளை எப்படி வந்து இருட்டாய மலச்சிறையில வச்சிருக்கு, அதை எப்படி வெளியில எடுக்கிறது, அதை எப்படி சுத்தம் பண்றது, திருவருளால எப்படி சுத்தம் பண்றது, அப்படி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஆன்மா வந்து தனிச்சு இருக்கிற நிலை என்ன, அதை மறுபடியும் மீண்டும் பாசத்துக்குள்ள இறங்கிடாம அருளையே அழுந்தி அழுந்தி அருளையே நினைந்து 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 திருவருளின் பக்கம் சாக்கிறது, சிவத்தின் பக்கம் பதியின் பக்கம் சேர்க்கணும்ல, இந்த பதியில சேர்த்து பதியோடு கலந்து இந்த ஆன்மா ஒன்றாகும் வரைக்கும் நம்ம வள்ளல் பெருமான் நமக்கு உதவி செய்துட்டு இருக்கிறாரு. உலகியல் திரளெல்லாம் ஒளி நெறி பெற்றிட இலகும் ஐந்தொழிலையும் யான் செய்ய தந்தனை. நன்றாக சிந்திக்கணும். ஆர்கியூமெண்ட் பண்றவங்க எல்லாம் பண்ணிட்டு போட்டும், ஏதோ பண்ணிட்டு போறாங்க. ஆர்கியூமெண்ட் பண்றவங்க கூட இந்த ஒரு வரியை நினைச்சு, ஓஹோ குருநாதர் இருக்கிறாரு, ராமலிங்க வள்ளல் இருக்கிறாரு, அவர் தான் நம்மளுக்கு ஒளி நெறிங்கிற நிலையை கொடுப்பாரு. இருள் நெறிங்கிறது இந்த உடம்பும் பாசபந்தங்களும் வினை மூட்டைகளும் ஆணவமாய கண்மங்களும், இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற இந்த ஆன்மாவை பிரிச்சு இருட்டாய மலச்சிறைன்னு பேர் இருக்கு, அதுல இருந்து பிரிச்சு அந்த இருவினை ஒப்பு கொடுக்குதான். மண்ணும் வினை ஒப்பு மல பரிபாகம் வாய்க்க மாமாயையை மிதிக்கும் பதம் தகுவிந்தை மோகினியை மானை அசைவிக்கும் ஒரு சக்தி வடிவாம் பொற்பதம் சக்தி நிபாதம் தனையளித்தனை மேல் வைத்த முதலித்த மரபுடை தாயே. அதெல்லாம் இதெல்லாம் வந்து வள்ளல் பெருமான் சொல்றாரு. அப்படி அந்த வினை ஒப்பு மலபரிபாகம் வாய்க்கிறதுக்கு வந்து வள்ளல் பெருமானுடைய ஒரு திருவருள் இருந்தாதான் அந்த ஒளி நெறிய நம்ம பெற முடியும். ஒளி நெறிங்கிறது என்னங்க, திருவருள்ல அழுந்துடலாம். திருவருள்ல அழுந்தின ஆன்மா கடைசியில என்ன வாப்பாரம், ஒளியா மாறும். மருள்ல இருந்தா இருளாய் நிற்கும் ஆன்மான்னு முதல்ல பார்த்தோம், அருள்ல நின்றுச்சுன்னா ஒளியா மாறும்னு பார்த்தோம். அப்படி இந்த ஆன்மாவை அருள்ல வச்சு அழுத்தி அருள்மயமாக மாற்றி அருட்ஜோதி நிலை வரைக்கும் மாற்றுவதற்கு வள்ளல் பெருமான் துணை நிற்கிறார். அருட்ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசுனாரு. அருட்ஜோதி ஆணவங்களுக்கு தான் நம்மள மாதிரி சீடர்கள் எல்லாம் அருட்ஜோதியா மாற்ற முடியும். பிகாஸ் ஹீ இஸ் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ், அது இட் இஸ் எ டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் என்ன பண்றாரு, தான் பெற்ற இன்பத்தை நமக்கு கொடுக்கிறாரு. அவர் அருட்ஜோதி நிலை பெற்றாரு, நம்ம ஆன்மாவுக்கும் அருட்ஜோதி நிலை பெற்றா அருட்ஜோதி நிலை பெறுவதற்கு உள்ள வழியை தர்றாரு, ஒழுக்கத்தை தர்றாரு, தவத்தை தர்றாரு, உபதேசங்களை கொடுக்கறாரு வள்ளல் பெருமான். இதெல்லாம் பெற்றுக்கிட்டு நம்ம அருட்ஜோதியா நம்ம போனோம்னா சிவத்தோடு கலந்த போது என்ன செய்யும், அது நாம் அது தன்னோடு வாங்கி ஈர்த்து கொள்ளும். சிவம் என்ன பண்ணும், தன்னை வாங்கி ஈர்த்து கொள்ளும். சிவத்தினுடைய ஒரு அருளாற்றல் தான் வந்து வள்ளல் பெருமான். வள்ளல் பெருமான் வந்து சிவத்தோடு இணைஞ்சி தாயாக இணைந்து கொண்டவர், அம்மையாக இணைந்து கொண்டவர். இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தலைவன் தலைவி இயல்புல அது பின்னாடி நம்ம வந்து பார்ப்போம், வாய்ப்பு இருந்தா பார்ப்போம். அவரு எல்லாம் வல்ல சிவம் தலைவன், நம்ம வள்ளல் பெருமான் தாய், அப்படி இணைஞ்சிருப்பாங்க. நாயகன் நாயகி பாவனைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம பின்னாடி வாய்ப்பு இருந்தா பார்ப்போம். அப்படி நிலை பெற்றவர் எல்லாம் உள்ள சிவத்தினுடைய அருளாற்றல் தான் இந்த திருவருள். அதுல கொண்டு போய் அந்த திருவருள் என்ன செய்து, தன்னிகர் இல்லா தலைவனை காட்டிய என்னை மேலேற்றிய அந்த நிலையை நம்ம படித்தோம்ல சென்ற முறை படிக்கும்போது, அந்த அருள் தான் நம்ம ஆன்மாவை தூக்கி கொண்டு போய் சிவத்துல சேர்க்குது. அதுதாங்க அருளின் வேலை. அதுக்கு வந்து என்ன நிலை பேரு, சுத்த சன்மார்க்க சுகநிலை தனியலனை சத்தியன் ஆக்கிய தனிச்சிவபதி என்பது. ஆக அந்த நிலையில நம்மளை கொண்டு வந்து சேர்க்கும். அது வரைக்கும் நம்ம ஆன்மாவுக்கு வந்து நான் வந்து இந்த தத்துவங்களை கடந்துட்டேன் அப்படிங்கிற எண்ணம் கூட வந்துடாம காப்பாத்துறது அந்த திருவருள் தான். ஏறின படியில இருந்து இறங்கிராம இருக்கிறதுக்கு அந்த படியை எடுத்துட்டதா வள்ளல் பெருமான் சொல்லுவார் அந்த மெய்யருள் வியப்புல. இப்படி இந்த ஆன்மா தத்துவங்கள்ல இருந்து விடுபட்ட உடனே பிரம்மம்னு தன்னை நினைச்சுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நினைப்பும் வேணாங்கிறது தான் ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு, நாம் பிரம்மம் நம்மையன்றி ஆம் பிரம்மம் வேறு இல்லை நன்மை தீமைகளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. இதுல எத்தனையோ பேர் ஆன்மாவையே பிரம்மம்னு நினைச்சு வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க, இவர்கள் பிரம்மையாகவே போதிப்பார். அவனுக்கும் அறிவு இல்லை, அவன் கொடுக்குற கல்விக்கும் அறிவு இல்லை, போதிப்பர் சாதிப்பர் தாம் புண்மை நெறி கைவிடார். அவங்களுக்கு ஞானமும் இருக்காது, வந்து அஞ்ஞானத்துல செல்லுவாங்க. இவர்கள் எல்லாம் சாம் பிரம்மம் பாரு, சாம் பிரம்மம்னா செத்து போறவங்க. இவர்கள் தாம் பிரம்மம் எனும் அறிவு, தாம்பு பாம்பெனும் அறிவு தான். இவங்க தாம்பு தேறிய பாம்புன்னு சொல்லக்கூடிய ஆட்கள். ஒன்னும் உழவாக்குற இந்த ஆன்மா வந்து ஆன்மாவை வந்து இன்னும் சொந்த அறிவு கிடையாது, அதுக்கு வந்து அது எது சுத்தி அறியக்கூடியதுதான். இது வந்து திருவருளை அடைய முடியாத அறிவு அது வச்சிருக்குது அப்படின்னு கூட தெரியாது அவங்களுக்கு. ஆனா அவங்க பிரம்மம்னு நினைச்சுப்பாங்க. இவங்க வந்து அந்த அகப்பூஜை புறப்பூஜை எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. சரி, இப்படியாப்பட்ட நான் கடவுள்னு சொல்லிக்கிறவங்க நான் பார்த்துருக்கேன், நான் தான் கடவுள், நானே பிரம்மம் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொண்டிருப்பவர்களுடைய தொடர்புகள் எனக்கு தெரியுது. நான் அதுக்காக அவங்கள்ட்ட எல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், நீ தான் பிரம்மம்னு சொல்லிட்டு நான் பாட்டி எஸ்கேப் ஆயிடுவேன். இவங்க எல்லாம் என்னன்னா நோய் விட்டு இருப்பாங்க, அசைய கூட முடியாம இருப்பாங்க. அப்ப அதை கூட அப்படி ஏன்யா நீ பிரம்மமா இருக்கிற, உனக்கு ஏன்யா இப்படி ஒரு நோய் வந்துச்சு, ஏன் உனக்கு வினை சூழ்ந்திருக்குன்னு கேட்டா கூட தன்னுடைய தவறை வந்து உணரவே மாட்டாங்க, தாம் போற போக்கிலேயே போவாங்க, புண்மை நெறி கைவிடாருன்னு சொல்லிட்டு இந்த அறிவு கட்ட வழியிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தத்துவங்களை கடந்திருப்பார்கள், ஆனால் அருளே இல்லாமல் புத்தனை போல் இருப்பார்கள். இப்படிப்பட்ட மக்கள் வந்து 36 தத்துவங்களை கடந்துட்டா மட்டும் பெரிய மனுஷன் ஆக முடியாது, அதுக்கு மேல இந்த ஆன்மாவினுடைய குற்றங்கள் நீங்க பெற வேணும், ஆன்ம சுத்தி அடையணும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றாங்க. ஆதியிலே கலப்பொழிய ஆன்ம சுத்தி அழித்து அழித்து ஆங்கு அது உருவாக்குவது ஒன்றுங்கிற இந்த நம்மளுடைய வாழ்க்கையில முதல்ல இந்த ஆன்மாவுக்கு சுத்தி நிலை வரணும். அங்க சுத்தி நிலை வருவதற்கு தான் நான் சதா சர்வகாலமும் சாக்கிராதீதத்தில் சென்று அருளை பற்றி திருவருளில் ஒடுங்கி திருவருளையே சிந்தித்துக் கொண்டிருப்பது, நினைந்து நினைந்து அதெல்லாம் அதுதான். இந்த இதை படிக்கிறோம்ல உங்களுக்கு எல்லாம் இந்த பேரன்பு கண்ணி படிக்கிறோம்ல அதெல்லாம் அதுக்குதான், ஒரே நிலையில இருக்கிறது. எப்படி கற்றதென்றும் சாகாத கல்வி என்று கண்டு கொண்டு உன் அற்புத சித்தம் பலத்தில் அன்பு வைத்தேன் ஐயாவே. ஈடனைகள் நீக்கி நமக்கு இன்பளிக்கும் என்று மன்றில் ஆடும் திருவடிக்கே ஆசை வைத்தேன் ஐயாவே. இனமறுத்தென்றும் இரவாமை நல்கும் என்றே ஞானமணி மந்திடத்தே நன்பு வைத்தேன் ஐயாவே. எம்பெருமானே, உன்னை என்று எனக்கு ஒரு துணை ஒன்றுமில்லை. என் உடம்பில் என்னுடைய உயிரில் ஈனம் நிறைந்திருக்கிறது, ஞானம் இல்லை. இழிந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த ஈனத்தை அறுத்து இரவாத வாழ்வை எனக்கு தருவாய் என்று புருவ மத்தியில் உன்னுடைய சேவடிக்கு அன்பு வைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றேன். உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். இனமறுத்தென்றும் இரவாமை நல்கும் என்றே ஞானமணி மந்திடத்தே நன்பு வைத்தேனையாவே. ஓ துணை நின் பொன்னடி என்று உண்ணுகின்றேன் உன்னை அன்றி ஆத்துணையும் வேண்டேன் அன்பு என் அன்புடைய ஐயாவே. உன்னை என்று எனக்கு வேறொரு பற்று இல்லை. உன்னை என்று எனக்கு இச்சை வேறு ஒன்றில் இல்லை. உன் திருவடி மீது ஆணையாக நான் சொல்லுகின்றேன், என்னை நீ காத்தருள வேண்டும். இச்சையினின் மேலன்றி எனக்கு எல்லவும் வேறும் ஒன்றில் இச்சையிலை நின்னானை என்னருமை ஐயாவே. எப்படி நின் உள்ளம் இருக்கின்றதென்னளவில் அப்படி நீ செய்க எனக்கு அன்புடைய ஐயாவே. எம்பெருமானே, நீ என் அளவுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியலப்பா. நீ என் அளவுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கியோ அப்படியே செய்து என்னை நீ காத்தரலாம். பல்லவ பெருமான் சொல்றாரு, என்ன நினைக்கிறாராம் இறைவன், தன்னளவு உயர்த்தணும்னு தயவோட நினைக்கிறானா இறைவன். அதுதான் இங்க வந்து மென்மைய சொல்றாரு. எவ்வண்ணம் நின் கருத்து இங்கு என்னளவில் எண்ணியதோ அவ்வண்ணம் செய்க எனக்கு அன்புடைய ஐயாவே. சாமி, நீ என்னை பத்தி என்ன நினைச்சிருக்கியோ, என்ன அளவுக்கு என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் செஞ்சு என்னை கைவிட்டுறாத, என்னை வந்து கை தூக்கி விட்டுடு. என்னை கைவிட்டினா என்ன பண்ணுவேன்? நீ என்று ஒரு மற்றொரு துணை இல்லையப்பா. உன்னுடைய ஞான மருந்து என்று அழியாத ஞான மருந்து எனக்கு கொடு. அதை அடையணுங்கிறதுக்காக நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இதை தவிர வேற ஒன்னும் ஆசை இல்லப்பா. நீ அதை கொடுத்துருப்பா. நாசமிலா நின்னருளாம் ஞான மருந்து உன்ன உள்ளே ஆசை பொங்குகின்றதெனக்கு அன்புடைய ஐயாவே. பல்லவ பெருமான் சொல்றாரு, தத்துவங்களோடு கூடி நிற்கும் வரை பிறவி நீங்காது. இதுதாங்க சத்குரு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உபதேசம். இந்த பேரன்பு கண்ணிய அப்படியே உயிர் உருக 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 பாடு பாடி பாடி நம்ம வந்து அருட்பெருஞ்சோதி இறைவனையும் வள்ளல் பெருமானையும் சிந்திச்சா அது எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் தான் பேரன்பு. அவ்வாறு அந்த குரு அருள்ல அழுந்துறதுன்னு பேருமே இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. பேரன்பு கண்ணின்னா என்ன? குரு அருள்ல அந்த வாசங்களின் உண்மைகள் நம்ம உள்ளத்தில் ஓட 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 அதுவாகி கரைந்து போவதுதான் பேரன்பு. பூசை செய்து பெற்ற உன்றன் பொன்னடி மேல் அன்றி அயல் ஆசை ஒன்றும் இல்லை எனக்கு அன்புடைய ஐயாவே சாமி, நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன் சாமி. உன் திருவடி இல்லாம வேற ஒரு ஆசை எல்லாம் உனக்கு எனக்கு இல்லப்பா. இது கூட முன் பிறவியில நான் செஞ்ச பூஜையினால கிடைச்சதுப்பா. நான் போன ஜென்மத்திலேயே உன்னுடைய அடியவன், நான் பழையவன் இல்லப்பா. போன ஜென்மத்திலேயே உன்னையே நினைச்சிட்டு இருக்க அடியவன், இன்னமும் என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சாமி கேட்கிறாருங்க. அப்படி தத்துவங்கள்ல இருந்து விலகி நிக்கிறதுக்கு இது ஒரு ஒரு வழித்துறை. இப்படி வழித்துறையில் அப்படி செல்லுகின்ற போது நமக்கு ஆணவம் தலை தூக்கி நானே பிரம்மம் நானே பெரிய ஆளுன்னு ஆர்கியூ பண்ணணும்னு ஆசை வந்தா கூட இந்த நாக்கு உள்ள இழுத்துக்கும். இப்படியே நம்ம போக 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 நம்ம ஆன்மா சுத்தி அடையுங்க. அப்படி அதுக்குதான் அந்த பாட்டு பாடினாரு, ஆதியிலே ஆன்ம சுத்தி அழித்தாங்க அது ஒரு வாக்குவது ஒன்று அப்படின்னு பாடுறாரு. அப்படி அது ஒரு வாக்குனதுக்கு அப்புறம் அந்த ஆன்மா தனிச்ச பிறகு கூட ஆணவம் வந்து சேர்ந்துராம இருக்கிறதுக்காக இந்த ஆன்மாவை இழுத்து இந்த அருள்ல நிலை நிறுத்துறது அந்த குரு அருள் தான். அப்படி அந்த ஆன்மா அந்த திருவருள்ல அழுந்தி நின்னா அதுக்கு பேர் தாங்க சிவரூபம், வேற ஒண்ணு இல்லைங்க. இந்த ஆன்மா இந்த திருவருள்ல அழுந்தி பேரன்பு கண்ணி பாடி கரைஞ்சி 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 போற நிலை இருக்கு பாத்தீங்களா, இது தாங்க சிவரூபம். எல்லாமே வந்து அதுதான் அசைக்குது, அவ் அருள் தான் வந்து வந்து நம்மள இவ்வளவு உயர்த்தி இருக்கு. இது சிவபெருமானிடத்திலிருந்து வெளிப்படுகின்றது என்று கடைசியா நம்ம அறிஞ்சோம் பாருங்க. அருள்ங்கிறது சிவம் ஒண்ணுதான், அந்த சிவத்திலிருந்து வெளிப்படுவதற்கு பெயர் தான் அருள். அதுதான் நம்மள வந்து குருவா பாக்குறோம், அதுதான் நம்ம தாய் தந்தையா பாக்குறோம், இந்த உலகியல் வாழ்க்கையா பாக்குறோம், எல்லாம் அருள் தான். அப்படியே வந்து ஒடுங்கி 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 அப்படியே கடைசியா வந்து சிவத்துல ஒடுங்கிட்டோம்னா அதுக்கு பேரு தாங்க சிவபோகம். இரண்டற்று கலந்து போகின்ற வரை சிவ யோகம்னு பேரு, இரண்டற்று ஒன்றானால் சிவபோகம்னு பேரு. அதுக்கப்புறம் ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதின்னு சொல்லிக்கலாம். ஆக சாக்கிராதீத நிலையில நம்ம ஆன்மா அருள்ல அழுந்தி கரைஞ்சி போயிட்டு இருக்கு. இது நாம் முழுமையாக சிவத்திடத்தில் நம்மை ஒப்புவிப்பதற்குரிய ஒரு நிலை. இது திருவருளால் கைகூடுகிறது. திருவருள் திருவருளில் அழுந்தி நிற்கின்ற நிலைக்கு பேரு சாக்கிராதீதம். அந்த நிலையே இங்க நம்ம பார்த்திருக்கோம். இதுதான் சாக்கிராதீத தனிவழி. ஆன்மா தத்துவங்களிலிருந்து பிரிந்து அருளில் அழுந்தி மற்றொரு பற்றில்லாமல் பேரன்பு கண்ணி பாடி கரைந்து போகின்ற நிலை, மறைந்து போகின்ற நிலை. உப்பு கடல்ல கரைஞ்சா என்டையர் முழுக்க கடலா மாறுதில்ல, அது மாதிரி ஆன்மா அருள்ல கரைஞ்ச முழு சிவமா மாறிடும். சிவமே பொருள் என தேற்றி என்னை சிவ வெளிக்கேற்றும் சிவகதிக்கேற்றும் சாரி சிவமே பொருள் என தேற்றி என்னை சிவ வெளிக்கேற்றும் சிவகதிக்கேற்றும் சிவவெளியில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரு திரு சிற்றம்பலத்தை திருநடச்சோதி சரியா அந்த பாட்டு சொல்லல. அது போல சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவமாக்கி கொண்டது பாரிரும்பாரு மெய்யருள் உயர்ல. அந்த நிலை தாங்க இந்த நிலை. அப்படிப்பட்ட ஒரு உன்னத நிலையை பெறுவதற்கு இந்த சாக்கிராதீதம் தேவைப்படுகிறது. சாக்கிராதீதங்கிறது ஒரு வரியில ஒரு வார்த்தையில ஒரு பொருள் கொள்ள முடியாது. அத ஐயா சொன்ன மாதிரி சொல்லளவில்லாத ஒன்று, செயலான ஒன்று. தனுகரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவம். தனு கரணாதிகள் என்று சொல்லக்கூடிய 36 தத்துவங்களை எல்லாம் கடந்து அருட்பெருஞ்சோதியை அனுபவிக்கின்ற நிலை, அருட்பெருஞ்சோதியின் திருவருளில் அழுந்துகின்ற நிலை என்று கூறி இத்தகைய ஒரு உன்னதமான கல்வியை நான் பேசுவதற்கும் நீங்கள் கேட்பதற்கும் திருவருளே சம்மதித்து ஏற்பாடு செய்திருக்கிறது. அதனை செயல்படுத்தி கொடுத்த வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் இயக்கத்தார்களை வணங்கி வாழ்த்துகின்றேன். இதுவரை இந்த அருட்கல்வியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் வணங்கி வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி தேவ திரு தம்பையா அவர்களே, அருமையான சொற்பொழிவு. பல பல உண்மையான விஷயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். தற்போது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். அதற்கு முன் குறிப்பாக அமை வாசிக்கின்றோம். வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆன்மநேய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதலையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவளில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கையை ஒட்டியே இருக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களையே சாரும் அல்லாது வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கருத்து ஆகாது என்று அறிந்திட வேண்டும். மேலும் பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாகவும் பேசும், மற்றவர்களதை ஆமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமையுள்ளது. எனினும் ஒருவரையொருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கனம் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். நன்றி. ஐயா, இப்போ நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். நண்பர்கள், உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் இப்ப ஐயா கிட்ட நீங்க கேட்கலாம்.
ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்.
அன்மியூட்.
நான் முருகேசன் அமெரிக்காவில இருந்து பேசுறேன். ஐயா எனக்கு இப்போ ஆன்மா வந்துட்டு மூன்று விதமான மனங்கள் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. மாயை, ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஆணவம், கண்மம், மாயை இதனால் ஏற்படக்கூடிய சுக துக்கங்கள் எல்லாவற்றையும் அனுபவிப்பது ஆன்மா. ஆனா இந்த செயல்களை தூண்டுவதெல்லாம் இந்த மூணு தானே தூண்டுது, ஆன்மா தூண்டுறது கிடையாதுல்ல.
மாயையும் கண்மமும் வந்து இடையில வந்தது, செயற்கையில வந்தது. ஆணவம் மட்டும்தான் பிறவியோடு பொருந்தி வந்ததுன்னு சொல்லுவாரு. ஆன்மாவோடு பிறந்தது வந்து பொருந்தி ஒட்டி பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அது ஆணவம் மட்டும்தான். இந்த ஆணவத்தினால இந்த ஆன்மா என்ன பண்ணது, மாயைங்கிறது ஒரு உடம்பு எடுக்குது. இந்த உடம்பை எடுத்து கர்மங்களை செய்து, இந்த கர்மங்கள் மாயை என்பது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மறைப்பு சக்தியாக இருந்தாலும் கூட அதுதான் ஆன்மாவுக்கு வந்து அனுபவத்தை கொடுக்குது, அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லை. ஆகையினால இது வந்து ஆன்மாங்கிற ஆன்மாவோட கூடி பிறந்தது ஆணவம் மட்டும்தான். மாயையும் கண்மமும் நம்முடைய செயற்கை, நம்முடைய செயற்கைன்னா ஆன்மாவுடைய செயற்கை. இதுல இருந்து விடுபட்டு கூட ஆன்மா போக முடியும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. கேது
இப்போ இந்த உயிர், ஜீவன், புருடன், ஆன்மா, இந்த மாதிரி நாலு விஷயங்களை பேசுறோம். உயிர், உயிர்னா என்ன,
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உடனே கேட்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க கேள்விகளை உங்களுக்கு புரியலன்னா கேள்விங்க. முருகேசனையா நீங்க மீண்டும் சொல்லுங்க.
உயிர்னா என்ன, ஜீவன்னா என்ன, குருடன்னா என்ன, ஆன்மானா என்ன, இது இது தனித்தனி
கருவிகளோடு கலந்து விஷயங்களில் செல்லுகின்ற அந்த 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 உயிருக்கு பேரு புருடன் பேருங்க. அது பாத்தீங்கன்னா அசுத்த மாயையில இருக்கும், அசுத்த மாயையில வித்யா தத்துவத்துல அந்த புருடன் இருக்கும். அந்த புருடன் தான் ஒவ்வொரு அந்த காலம் இயதி கலை இவைகள்ல புகுந்து இந்த இந்த உடம்பு இந்த வாழ்க்கை உடம்போடு கூடிய இந்த உலக வாழ்க்கையில அது வந்து என்ன பண்ணும், கருவிகளோடு கலந்து செயல்படக்கூடியது அது ஜீவன் தான். அது உயிர்ங்கிறது ஆன்மாங்கிறது வந்து உடம்பற்ற நிலையில வந்து நம்ம முன்னாடி இருந்துச்சு, அது மேல இருந்துச்சு, ஆன்மாகாசத்துல இருந்துச்சு. அது சிறப்பு எடுக்கும் போது உடம்பை பெற்ற போது அந்த ஆன்மாவுக்கு உயிர்னு பேரு. ரீ ப்ரொமோட் ஆயிடுச்சு ஆன்மா, ரீ ப்ரொமோட் ஆகி உடம்புக்குள்ள புகுந்து உடம்பு எடுத்த உடனே அதுக்கு உயிர்னு பேருங்க. அந்த ஜீவன் வந்து மலங்களோடு கூடி பஞ்ச மலங்களோடு கூடியிருக்கும், அந்த மலங்களோடு கூடி இருக்கிற நிலை தான் அது ஜீவன் பேரு. புருடன் என்பது விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய விஷயங்களோடு அந்த அந்த கருவிகளோடு அனுபவிக்கக்கூடிய நிலையில அது புருடன் பேரு. இது வந்து சைவ சித்தாந்தத்துல உள்ள செய்தியை நீங்க கேக்குறீங்க. சைவ சித்தாந்தத்துல எப்படி இருக்குது, அது வல்லல் பெருமான் என்ன சொன்னாரு, ஆன்மாங்கிறது வந்து ஒரு உன்னதமான அறிவு அறிவு பெற்றது, அது உடம்போடு கூடிய போது உயிர்ங்கிற ஒரு நிலையை பெறுது. ஆன்மாதான் டீ ப்ரமோட் ஆகி உயிராது, அதுதான் ஜீவனா இருக்கு, அதுதான் புருடனா இருக்கு. ஒவ்வொன்றும் டீ ப்ரமோட் ஆகி கீழே 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 வந்து கருவிகளோடு கூடிய கூடி நிற்கின்ற நிலையில அதுக்கு புருடனும், மலங்களோடு கூடி இருக்கிற நிலை ஜீவனும், அந்த 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 உயிர்ங்கிறது கொஞ்சம் மும்மலங்களோடு கூடி இருக்கிற நிலையில உயிரணும் அப்படி அத சொல்றது. அது வந்து எல்லாமே வந்து ஆன்மாவை தான் குறிக்குது, அதுதான் டீப் ப்ரமோட் ஆகி ஒண்ணு ஒன்னா நமக்கு கீழே இறங்கி வந்துருக்கியா. வேற
ஒண்ணு
ஆகி ஸ்டூடெண்ட் ப்ரமோட் ஆனா என்னங்கய்யா?
சரிங்க, நன்றி.
ப்ரமோட் ஆனா அது வந்து உயிரா மாறும், அந்த உயிர் ப்ரமோட் ஆனா அது வந்து ஜீவன், அது வந்து ஜீவனுக்கு வந்து மலங்கள் ஐந்து மலங்கள் உண்டு, அந்த மலங்களோடு கூடி இருக்கிற நிலையில அதுக்கு ஜீவன் பேரு. நிறைய ஜீவர்கள் இருக்காங்க, அதுல அதுவும் ஐந்து மலங்களோடு கூடி இருக்குது. அந்த மும்மல குற்றம் வருகின்ற போது உயிர்னு பேரு. அந்த ஒரு மலம் ரெண்டு மலம் ஒண்ணுன்னா நீங்கும் போது அது விஞ்ஞான கலர் பிரளய கலர் சகலர் அப்படின்னு சொல்லி, சகலருக்கு மூணு மலம் உண்டு, பிரளய கலருக்கு ரெண்டு மலம் உண்டு, விஞ்ஞானத்துக்கு ஒரு மலம் தான் உண்டு அப்படின்ட்டு அத சைவ சித்தாந்தத்தினுடைய ஒரு கல்விங்க. ஆனா ஆன்மாதான் இந்த வடிவங்களை பூரா எடுக்குது.
ஐயா
நன்றி, நன்றிங்க ஐயா, நன்றி.
ஐயா எனக்கு ஒரு கருத்து இருக்குது, அத நான் உங்க அனுமதியோட பகிர்ந்துக்கலாமா?
நல்லா சொல்லலாம்.
சரிங்க, இந்த ஆன்மா ஜீவன் அப்புறம் இந்த கருவிகள் இது எல்லாத்தையும் வந்து இப்போ நவீன காலத்துல இத ஒரு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அல்லது ஒரு கம்பேரிட்டிவ் அனலாஜி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய மனசுக்கு பட்டது சொல்றேன். இப்போ நம்ம நம்மள அப்படியே ஒரு நம்மளுடைய நம்மள வந்து ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமா நீங்க திங்க் பண்ணிட்டீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இதுக்கு இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் ஆகணும்னா இதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் வேணும். அதாவது அந்த சாஃப்ட்வேரை வந்து நம்ம ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாம இந்த கம்ப்யூட்டர் இருந்தாலும் இயங்காது. ஆனா அது ஜீவனை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜீவன் அப்படிங்கறது வந்து இந்த கம்ப்யூட்டருக்கு தேவையான பவர் எலக்ட்ரிசிட்டி, அந்த பவரை வந்து நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டியா வச்சுக்கலாம். அந்த ஆன்மா இருந்து சாஃப்ட்வேர் இருந்தும் அந்த ஜீவன் இல்லைன்னா அந்த லேப் அந்த கம்ப்யூட்டரே இயங்காது. அதை தவிர இதுல வர ஒரு ஒரு டிஸ்பிளே வந்து ஒரு டிஸ்பிளே, அதுக்கப்புறம் வர ஸ்பீக்கர் மைக் இது எல்லாத்தையும் நம்மளுடைய பொறிப்புலன்களா வச்சுக்கலாம். அதே போல இதுல வர நம்மளுடைய இன்னும் இன்னும் ஒரு சிலது பார்த்தோம்னா, நம்மளுக்கு மனம் இருக்குது. இந்த மனத்தை வந்து எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அதாவது அது பிரெயினே வச்சுக்கலாம் நம்ம. மனம் வேற என்ன சொல்லுவோம், மனம் சித்தம்
இல்ல
மனம் சித்தம் புத்தி ஒரு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டா வச்சுக்கலாம் நம்ம லேப்டாப்ல ஒரு வந்து இந்த அது வந்து நம்மளுடைய செயல்பாடுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் வந்து இயக்கறதுக்கு தேவையானதை வந்து இந்த இந்த இது நம்மளுக்கு கொடுக்கும். அதாவது நம்மளுடைய பிரெயின் நமக்கு கொடுக்கும். ஏன்னா பிரெயினும் வந்து பாத்தீங்கன்னா இது அதனுடைய வேலை என்னன்னா கம்ப்யூட் பண்றது மட்டும்தான். அதை ஃபுல்லா கம்ப்யூட் பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணி பண்றதுதான் அது. ஸோ அதுதான் வந்து நம்ம புத்தி அப்படின்னு வச்சுக்கலாம். புத்தி அப்படிதான் இருக்கும். புத்தி வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய நம்மள திங்க் பண்ண வைக்கிறது அது அந்த புத்தி தான். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி இந்த வர மெமரியும் வந்து பதிவுகளா வச்சுக்கலாம். ஸோ ஆக நம்ம இந்த இந்த உடலையே வந்து ஒரு கம்ப்யூட்டரா நம்ம திங்க் பண்ணோம்னா இது ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு நம்மளுக்கு ஒரு இறப்பு அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு லேப்டாப் பவர் இல்லாம ஏதோ ஒரு இது ஒரு டிவைஸ் நம்ம இந்த சிஸ்டத்துல இருக்க ஏதோ ஒரு இது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். இந்த லேப்டாப்போ அல்லது கம்ப்யூட்டரோ அது போயிடும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது நம்ம. அந்த மாதிரி நினைச்சுக்கலாம். அதுல எது எந்த ஒரு சிஸ்டம் ஆனா அதுல இருக்க சாஃப்ட்வேரை நம்ம வேற ஒரு இடத்துக்கு மாத்த முடியும். ஒரு ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்க சாஃப்ட்வேரை ஒரு இதுல இருந்து இன்னொன்னுக்கு மாத்த முடியும். அதுதான் அந்த சாஃப்ட்வேர் என்னைக்குமே அழியாம வச்சுக்க முடியும். அது ஒரு பதிவா வச்சுக்க முடியும். அதுல வர குற்றங்கள் அந்த அந்த ஆன்மாக்கு வர குற்றங்கள் எல்லாத்தையும் நம்ம எப்படி திங்க் பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா அதுல வர பக் அதுல வர பிரச்சனைகள் அதை வந்து பக்கா வச்சுக்கலாம். ஒரு ஒரு டைமும் நம்ம ஒரு ஒரு சிஸ்டத்துக்குள்ளார போயிட்டு போயிட்டு வரும்போது என்னென்ன பக் வருதோ அதெல்லாத்தையும் கலைஞ்சு 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 நம்ம மெயினான அந்த இறைவன் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரோட அது அது ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அது. அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டோம்னா அந்த சூப்பர் கம்ப்யூட்டரோட நம்ம இணைஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து இன்ஜினியரிங் டேர்ம்ஸ்ல திங்க் பண்ணி சொன்னதுங்கய்யா. அது தவறா கூட இருக்கலாம் பட் சொல்லலாம்.
அதனால என்ன பண்ணது தங்கத்தை பிஸ்கட்டா ஒண்ணு பாக்குறோம். அதுக்கப்புறம் கம்பியா நீட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நகையா செய்யறோம். ஒரு மோதிரமா செய்யறோம். ஒரு டாலரா செய்யறோம். ஒரு செயினா செய்யறோம். ஒரு தாலி கொடியா செய்யறோம். ஆனா எல்லாமே தங்கம் தான். ஆனா தோற்றம் வந்து வேறு வேறா இருந்தாலும் தங்கம் ஒண்ணுதான். நான் அதுதான் சொல்ல வர்றேன். ஆன்மாங்கிறது தங்கம். அது டீ ப்ரமோட் ஆன உடனே ஜீவன் அது அது உயிர். அதுக்கப்புறமா என்ன டீ ப்ரமோட் ஆன உடனே ஜீவன் அதுக்கும் டீ ப்ரமோட் ஆன உடனே புருடன். எங்க போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டா மனுஷன் வந்து ஒரே நிலையதான் இருக்கான். மனுஷன் ஒண்ணுதான். ஆனா அறிவுக்கு ஏற்ற வகையில் அவனுடைய உயர்வு தாழ்வுகள் வந்து மாறுபடுது. ஒருத்தன் வந்து பெரிய நிலையில வந்து அறிவு அறிவாளியா விஞ்ஞானியா இருக்கான். ஒருத்தன் பேராசிரியரா இருக்கான். ஒருத்தன் என்ஜினியரா இருக்கான். ஒருத்தன் டாக்டரா இருக்கான். ஒருத்தன் வண்டி இருக்கான். ஒருத்தன் வந்து டாய்லெட் சுத்தம் பண்றான். எல்லாம் ஆல் ஆர் ஹியூமன் பீயிங்ஸ் தான். அவன் இருக்கிறது எல்லாம் உயிர் தான். அந்த உயிருக்கு உயிரா இருக்கிறவனும் இறைவன் தான். ஆனா அவன் அவன் வந்து பல இடங்கள்ல அவன் காட்சி கொடுக்குறான். அது போல இங்க எலக்ட்ரிசிட்டி வேற சாஃப்ட்வேர் வேற. நான் அந்த இடத்துலதான் உங்களோட மாறுபடுறேன். மாறுபடல நம்ம இந்த மாறுபடலன்னு சொன்னா அப்ப அதுக்கு அது அர்த்தம் எல்லாம்
போயிடுது.
சத்துங்கிற உண்மையை மட்டும் பிரிச்சு பாக்குறோம்.
கண்டிப்பாங்க.
நம்ம நீங்க உங்க அறிவும் என் அறிவும் ஒத்த அறிவு. நம்ம ஒத்த அறிவுங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம். நீங்க சொல்றது அப்படியே நான் முழுசா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்றேன் ஏத்துக்கிட்டேன். ஆனாலும் சாஃப்ட்வேர் இஸ் டிஃபரெண்ட். எலக்ட்ரிசிட்டி இஸ் டிஃபரெண்ட். இது ரெண்டும் இருவேறு தன்மையை உடையன. அதனால நான் வந்து இத வந்து நான் வந்து கொஞ்சம் மாத்தி சொல்லலாம் நினைக்கிறேன். இப்ப உதாரணமா போற நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஹை டென்ஷன் கரண்ட், லோ டென்ஷன் கரண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஏசிடிசி இருக்கு. ஆனா கரண்ட் ஒண்ணுதான், எலக்ட்ரிசிட்டி ஒண்ணுதான், ஆனா அதனுடைய தோற்றங்கள் வேறுபட்டிருக்கு. அது மாதிரி ஆன்மா ஒண்ணுதான், அது ஜீவனாகவும் உயிராகவும் குருடனாகவும் காட்சி கொடுக்குது. இட்ஸ் ஆல் ஒன் அண்ட் சேம், தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். எல்லாமே ஒரே ஆன்மா தான் டிஸ்குவாலிஃபை ஆகி ஆகி மலக்குற்றங்களோட சேர்ந்து பன்றிக்குள்ள இருக்கிறது அந்த ஆன்மா தான், குதிரைக்குள்ள இருக்கிறது ஆன்மா தான் அந்த ஆன்மா தான், புழுவுக்குள்ள இருக்கிறது அந்த ஆன்மா தான். உருவம் தான் வேற, பட் ஆன்மா ஒண்ணு. அந்த ஆன்மா அங்க உயிரா இருக்கு, ஜீவனா இருக்கு. நம்ம நம்மளுடைய அறிவுக்குள்ள வந்து அசுத்த மாயையில அது புருடனா இருக்கு. அசுத்த மாயை என்று சொல்லக்கூடிய காலாந்தியதி கலை என்று சொல்லக்கூடிய வித்யாசத்துவங்கள் ஏழில் அதுவும் புருடனோ ஒன்று, அதுவும் திட்டமிடுது. அது வந்து நம்ம அறிவோட நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நாலேஜோட சேர்ந்து திட்டமிடுது, அது புருடன். உயிர் எல்லா இதுக்கும் வந்து அது உடம்பு எடுத்தது பூரா உயிர், உடம்போடு கூடியதுக்கு பேரு உயிர்னு பேரு. நம்மளுடைய அறிவோடு அசுத்தமாயிட கூடியதுக்கு புருடன்னு பேரு. ஜீவன் அது அந்த சராசரங்களுக்கு கூடிய உயிரினங்கள்னு பேரு. ஆன்மா அப்படிங்கிறது ஆன்மா அறிவு மனிதனுக்கு மட்டுமே உரியது, அது அந்த ஆன்மா. ஆன்மா தான் பல்வேறு தோற்றங்களில் பல்வேறு பிறவிகளில் எடுத்து பல்வேறு உடம்புகளில் காட்சி கொடுக்கிறது. ஆன்மா ஒண்ணு, அந்த ஆன்மாவுக்குள்ள உயிரா இருக்கக்கூடியவன் இறைவன். ஆன்மாக்கள் அனைத்தும் இறைவனுடைய ஒரு திருச்சபையாக இருக்கு. அதனாலதான் பாட்டிடம் எங்கும் சாரி அந்த எங்குமா விளங்கும் திருச்சபை என்பர், எல்லா உயிர்களிலும் இறைவன் தான். அதுக்கு பேரு ஆன்மா. அந்த ஆன்மா ஒண்ணுதான், அது ஜீவனாகவும் உடம்பெடுக்கும் போது உயிராகவும் வந்து அசுதமாயில் குரலனாகவும் இருக்கு. ஒரே ஒரு 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 பொருள் தான் நான்கு விதமா காட்சி அளிக்கு. அதனால நான் என்ன சொன்னேன், சாப்ட்வேருங்கிறது வேற, எலக்ட்ரிசிட்டிங்கிறது வேற. சாப்ட்வேர் இயங்குறதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது, அதுக்கு டிவைன், ஒரு டிவைன் பவர்னு நீங்க வச்சுக்க. அந்த டிவைன் பவர் இருந்தாதான் அந்த சாப்ட்வேர் இயங்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லென்ஸ் இருக்கு, அந்த லென்ஸ் வச்சுக்கிட்டு பஞ்சு எரிக்க முடியாது. சூரியனுடைய கதிர்கள் வேணும் அப்படின்னு சொல்லுங்க, அது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லலாம். எலக்ட்ரிசிட்டி இஸ் டிஃபரன்ட் ஃப்ரம் லென்ஸ். அதே மாதிரி பஞ்சுங்கிறது வந்து நம்ம இருக்கக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய பாவ பதிவுகள் வினைகள்னு வச்சுக்கலாம். ஆக இந்த இடத்துல சாப்ட்வேர்ங்கிறதும் எலக்ட்ரிசிட்டிங்கிறதும் வந்து வேற வேற பொருளை குறிக்கிறதுனால நான் வந்து இதை இவ்வாறு சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க அதை அதுக்கு பற்றி நீங்க ஒவ்வொரு கருத்து சொல்லுங்க.
இல்லைங்க, அது ஐ திங்க் அப்புறம் இன்ஜினியரிங் நான் ஒரு அனலாஜிக்காக தான் சொன்னேன். அதுல இன்ஜினியரிங்ல வந்து ஒரு ப்ராசஸர் அது புரியுதுங்க, அதுதான் அதே தான் சொன்னேன். பரவாயில்ல,
இல்லைங்க
அது அவ்வளோ ஐ திங்க் அந்த அனலாஜிக்கு தான் நான் யூஸ் பண்ண, மத்தபடி வேற ஒன்றும் இல்லைங்க.
வேற ஏதேனும் சந்தேகங்கள்
இன்புற்று வாழ்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்புறம் ஒழுக்கத்துல வரும் பொழுது பாத்தீங்கன்னா இந்திரிய ஒழுக்கம், கர்ண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். அப்ப வந்து இதுல வந்து டிஃபரெண்ட் இருக்கு. மூணுக்கும் வந்து அந்த ஒழுக்கத்துல வரும் பொழுது ஜீவ ஒழுக்கமா நம்ம எதை கடைபிடிக்கணும், ஆன்ம ஒழுக்கமா எதை கடைபிடிக்கணும். அப்புறம் வந்து அவர் அதை வந்து அவருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரு பேரவாவா இருக்கு. அப்படிங்கறதுனாலதான் இந்த சந்தேகம் வந்து இது என்ன என்ன ஊனுக்கு
என்ன ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கங்கிறது நமக்கேதான், நம்மளுடைய நம்ம நம்மை போன்றவர்களுக்கு, உங்களுக்கும் எனக்கும் நம்மை போன்ற மனிதர்களுக்கும் இந்த நான்கு ஒழுக்கங்களை சாமி கொடுக்கிறாரு. இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய மனம், அந்த சாரி இந்த ஆன்ம தத்துவங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், இதை வந்து சொல்றாங்க இந்திரிய ஒழுக்கம். கரண ஒழுக்கங்கிறது மனம் புத்தி சித்தத்துக்கு சொல்றாங்க, ஜீவனுக்கு சொல்றாங்க, அடுத்தது ஆன்மாவுக்கு சொல்றாங்க. இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து ஆன்மா மனசோடு பொருந்திய நிலை, ஆன்மா இந்திரியங்களோடு பொருந்திய நிலை. உதாரணமா வந்து ஒரு அன்பர் வந்திருந்தாரு இன்னைக்கு, நல்ல பாடம் நடந்துட்டு இருந்துச்சு, அவரு கேட்டுட்டு இருக்கும்போது அழுதுட்டு இருந்தாரு. வந்து நான் கூப்பிட்டு கேட்டேன், வந்து ஐயா நான் என்ன சொன்னேன் புரியுதா, இல்ல புரியல அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய மனைவி ஆஸ்பத்திரியில சேர்த்து உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்காங்க, அவர் அழுதுட்டு இருக்கிறாரு. எண்ணங்கள் பூராவும் ஆஸ்பத்திரியில இருக்கு, அவரு உடம்பு இங்க இருக்கு. அப்ப வந்து இங்கு இந்த கோயில்ல நடக்கக்கூடிய சத்தம்லாம் அவருக்கு தெரியல, இங்கு பேசப்படுகின்ற உண்மைகள் தெரியல, நாம் அவர் எங்க இருக்கிறோங்கிறது தெரியாம அழுதுட்டு இருக்கிறாரு. அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் இங்கு இருக்கின்ற பொழுது அந்த மனமானது இந்த ஆலயத்தை விட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருச்சு. அதனால எதிரில் இருக்கிறவங்க யாருன்னு தெரியல, என்ன பேசுறாங்கன்னு தெரியல, என்ன செய்தி சொல்றாங்கன்னு தெரியல. கண் இருக்கு பாக்குறாரு, காது இருக்கு கேக்குறாரு, ஆனா அவருக்கு எதுவுமே விளங்கல. அப்ப இந்த மனம் அங்க போயிருச்சுன்னா எல்லாம் போயிடுச்சு. அப்படிப்பட்ட நிலையில அங்கதாங்க வந்து கரண ஒழுக்கம். அந்த கரண ஒழுக்கம் வந்து அந்த மனதை கொண்டு போய் மற்ற உலகியல் விடய வாசனைகளை கொண்டு போய் சேர்க்காம அதை கொண்டு வந்து எழுத்து பொருவ மத்தியில திருவருளின் திருவடியில கொண்டு போய் சேர்க்கிறோம்ல, அங்கதான் வந்து கரண ஒழுக்கம் பேசப்படுகிறது. ஆகையினால இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கங்கிறது நமக்காக சொல்லப்பட்டது. எல்லா உயிர்களிலும் உயிர்க்குயிராக இருக்கக்கூடிய இறைவனை காண வேண்டும் என்று அது சொல்லுது ஜீவ ஒழுக்கத்துல. எல்லா உயிர்களும் அந்த ஆன்மாங்கிறது வியாபகம் உடையது. ஆன்மா அந்த சராசரம் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய ஆற்றலை உடையது நம்ம ஆன்மா. அதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா, இப்ப ஜீவன் ஒரு உயிர் உடம்புக்குள்ளதான் இருக்குது, அந்த ஒரு அது ஒரு உடம்போட பொருந்தி இந்த உயிர்ல வாழ்ந்துட்டு இருக்குது. ஒரு யானையா இருக்கு, பூனையா இருக்கு, மனிதரா இருக்கு, எல்லாம் இருக்கு. அது ஜீவன்ங்கிறது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஆன்மாங்கிறது எங்கும் வியாபித்திருக்கக்கூடியது. ஆன்ம அறிவு அந்த சராசரம் எங்கும் வியாபித்திருக்கக்கூடியது. அது மட்டுமல்லாமல் எல்லாம் வந்த இறைவனோடு கலந்த போது அதுவாகவே இருக்கக்கூடிய ஆற்றலை பெற்றது ஆன்மா. அந்த மாதிரி இந்த ஆன்மாவை வியாபகப்படுத்த வேண்டும் என்பதற்குதான் இந்த சத்சங்கமே. அவ்வாறு இந்த ஆன்மா எங்கும் நிறைந்திடல் வேண்டும் என்பதற்காகத்தான் சன்மார்க்கமே. அதுதாங்க ஆன்ம ஒழுக்கத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கம். ஆகினால இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோல் இருந்தாலும் கூட எல்லா உயிர்களும் இன்புக்கு வாழணும் அப்படின்னு நினைக்கிறது அவன் அருளை பெறுவதற்காக. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று நினைப்பவன் இறைவன். அது அவனுடைய இயற்கை விளக்கம். அதே இயற்கை விளக்கம் என்னுடைய உயிருக்கு பொருந்தினால் எனக்கு உயிர் அனுபவம் தோன்றும். அதே அனுபவம், அதே அருள்வெளி. அத்தகைய அருள்வெளி எனக்குள் தோன்றிய பொழுது, நான் இயற்கை விளக்கத்தின் உச்ச கட்டத்தில் இருக்கின்ற பொழுது, இந்த உயிரே ஆன்மாவாக ஒளி தரும். இதுதாங்க வந்து உயிர் அனுபவம் பெறுகின்ற நிலை. அதனால நம்ம இந்த கல்வியை கேட்டுக்கிறோம், அப்படியே இதுக்குள்ள புகுந்து 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 இதை போன்ற சத்தங்கள்ல கேட்டு கேட்டு தெளிவு பெற்று தெரியாத ஒன்றை வள்ளல் பெருமானுடைய திருவருளியில் பதிந்து இடைவிடாது அவன் திருவடியை பற்றி இந்த கல்வியை கற்பித்தருள வேண்டும், கல்வியை கற்பித்தருள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தால் கல்வியெல்லாம் கற்பித்தருள்வார் நம்முடைய குருநாதர். ஆக அந்த வகையில தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும், முழுமை அடைய முடியும், அதற்குரிய ஆன்சர். இப்ப நம்ம என்ன பண்றோம், இப்ப நம்ம மாணவர்களா இருக்கிறோம், சீடர்களா இருக்கிறோம், அல்லது சாதகர்களா இருக்கிறோம், ஏதோ ஒரு சொல்லு சன்மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு ஒழுக்க சீலரா இருக்கும். அப்படி செய்கின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கல்வி வந்து ஆன்மா உள்ள புகுந்து, நான் ஆன்மா, எப்போ ஆன்மாவுன்னு பேர் பெறும், தத்துவங்களோடு கலன்று நிற்கின்ற போது, தத்துவங்களோ தத்துவங்களில் இருந்து கலன்ற போது அதுக்கு ஆன்மான்னு பேரு, தத்துவங்களோடு கூடிய போது உயிர்ந்து பெறுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, தத்துவங்களோடு கூடி நிற்கின்ற போது அதுக்கு உயிர்ந்து பெறு நம்ம ஆன்மாவுக்கு. தத்துவங்களிலிருந்து விடுபட்டு தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன் என்று சொல்வது ஆன்மா. கருவிகளோடு கலந்து நிற்பது உயிர். அத இந்த கல்விய போக 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 பெருமானுடைய திருவடி பணிந்து கேட்க 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 நான் சொல்லுகின்ற இந்த உண்மை அனுபவத்தின் கண் வரும். ஐயா அது வரைக்கும் சற்று பொறுமையா இருங்க, உங்களுக்கு அந்த கல்வி கிடைக்கிறோம்.
நன்றி. தனிப்பெரும் கருணையா
பேசுறீங்க.
இப்போதும் போலவே அற்புதமான பேச்சு இருந்தது, அற்புதமான கருத்துக்கள் நிறையவே சொன்னீங்க. அதுல ரெண்டு கேள்வி இருக்கு. ஒண்ணு வந்து நிர்மல துரியாதீதமும் சாக்கிராதீத நிலையும் ஒன்று தானயா? அப்புறம் இரண்டாவது கேள்வி வந்து நிர்மல துரியாதீதம் அது சாக்கிராதீத நிலை.
ஐயா ஐயா நீங்க ஒரு அவங்க சொல்லி முடிக்கிறவர்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா அந்த ஆடியோ வந்து அப்புறம் கொஞ்சம் லேட்டா தான் கேட்கும். ஒரு நிமிஷம் இருங்க ராஜிமா, இன்னொரு டைம் கேளுங்க, இன்னொரு டைம் கேளுங்கம்மா.
சரி, நிர்மல துரியாதீதமும் சாக்கிராதீத நிலையும் ஒன்றுதான் ஐயா?
நிர்மல சாக்கிராதீதம் என்கிறத அந்த நிலையும் அதுவும் ஒண்ணுதான்.
நிர்மல துரியாதீதமும் சாக்கிராதீத
சுத்தியும்
பேரின்ப கனி இரண்டு ஒன்றுதானயா?
ஆன்ம சுத்தியும் பேரின்ப சித்தி பெருவாழ்வுமா?
பேரின்ப கனி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது ஒன்றுதானயா?
பேரின்ப கனி
பேரன்பு கண்ணிங்கிறது ஒரு பாட்டு, ஒரு பதிகம் ஐயா பாடினாரு, பல்லல் பெருமான் பாடினாரு பேரன்பு கண்ணி அப்படின்னா. அது ஒரு பாட்டு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அந்த குரல் போல திருக்குறள் போல ரெண்டு ரெண்டு வரி இருக்கும். ஒரு கண்ணி அப்படின்னா ஒரு ஒரு சான்சா, அது மாதிரி பேரன்பு கண்ணின்னு ஒரு பதிகம் பாடியிருக்காங்க நம்ம சாமி. பாடி காமிச்சேன், கற்றது என்றும் சாகாத கல்வி என்று கண்டு கொண்டு அந்த பாட்டு நான் பாடினேன்ல.
சாக்கிராதீத நிலையை பற்றி உண்மையிலேயே அது அதுவாவே கலந்து நாங்களும் கலந்த மாதிரி இருந்தது அவங்களுடைய அற்புதமான கருத்துக்கள் எல்லாம். இருவினை ஒப்புன்னு சொன்னீங்க, அது சாக்கிராதீத நிலையோட மறு
ஆமா சாக்கிராதீத நிலை வந்ததே இருவினை ஒப்பு வந்த பிறகுதான். அந்த சாக்கிராதீத நிலை வந்தது இருவினை ஒப்பு வந்த பிறகுதான் கிடைச்சது. நன்மை தீமை இரண்டும் ஒத்து போன ஏதாவது, எனக்கு நன்மை தீமை இரண்டும் ஒத்த இடத்தில் ஒத்து தோன்றுகின்ற திருவடிகள் சொல்வார்ல சாமி. அதுதான் சாக்கிய அந்த இது அந்த நிலைமா.
சரியா, மிக்க நன்றியா.
இறைவனை ஒப்புங்கிறது அதுதான். நன்மையும் தீமையும் இறைவனால் கொடுக்கப்பட்டதுன்னு நினைச்சா அது மேல கோபமும் வராது, சந்தோஷமும் வராது. ஆமா, எல்லாமே நான் அடைகின்ற இன்பம் துன்பம் எல்லாமே முன்பு நான் செய்தது, அது இறைவனால் கொடுக்கப்படுகிறது, அது இறைவன் செயல் என்று எண்ணுகின்ற எண்ணங்கள் அது வந்து இருவினை ஒப்புல வரும். அது
சரியா? சரி, நன்றியா, மிக்க நன்றியா.
நன்றி, நன்றிங்கம்மா.
ஐயா அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கண்ணையா. ஐயா நான் ஜெயராஜ் பேசுறேன். தத்துவ சேட்டைகளை நீக்குதல் பற்றியும் சொன்னீங்க ஐயா. இந்த சேட்டைகள் அற்ற நிலையே அருளோடு பொருந்தி இருக்க வேண்டும், இதுவே நிர்மல சொப்பனம்னு சொன்னீங்க. அருமையான பேச்சியா. திருவருளில் அழுந்து அழுந்துதலே திருநெறி சொன்னீங்க, ரொம்ப அருமையான பேச்சியா, நல்ல அருமையான. உங்க பேச்ச மறுபடியும் மறுபடியும் கேட்டு இன்னும் நிறைய புரிஞ்சுக்கிடுவோம் ஐயா. நன்றியா, நன்றியா. நன்றியா.
அடுத்த
தனிப்பெரும் கருணையா.
ஐயா வேற யாருக்கும் வேற எந்த கேள்விகளும் இருக்குதா?
ஐயா வேற யாருக்காவது எதுவும் சந்தேகம் இருக்குதுங்களா?
சரி, வேற யாரும் அந்த கேள்வியும் கேட்கல. அப்போ நம்ம அந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிடலாம். ராஜியம்மா, நீங்க இப்போ விண்ணப்பம் வாசிக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி நன்றி உரை. தம்பையா ஐயா, இன்னைக்கும் வந்து நீங்க ஒரு அருமையான தலைப்புல ஒரு நல்ல ஒரு சொற்பொழிவை கொடுத்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. எங்க அனைவருக்கும் இது ரொம்ப உபயோகமா இருந்தது, மற்ற அன்பர்களுக்கும் உபயோகமா இருந்திருக்கும்ங்கிறதுல என்ன நம்பிக்கை இருக்கான். எங்களுக்காக நான் முதலே சொன்ன மாதிரிதான், எங்களுக்காக நீங்க ஒரு மாசமா இத இந்த டாபிக்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேசினது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. உங்களுடைய முயற்சிகளுக்கு நன்றி. அனைவரின் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். தாங்களும் தங்கள் குடும்ப சுற்றம் நட்பும் மற்றும் அனைவரும் ஆன்மலாபம் பெற்று சீரும் சிறப்போடும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் வள்ளல் பெருமான் துணை கொண்டு விண்ணப்பம் வைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க ராஜியம்மா. இப்போ நீங்க விண்ணப்பம் வாசிக்கிறீங்களா?
அருட்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருணை சத்திய சிறு விண்ணப்பம். எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளை, இது தொடங்கி எக்காலத்தின் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும், வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்து தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவரி திருவருள் பெருஞ்சோதிக்கு வந்தனம் வந்தனம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திருவடிகளை சரணம் சரணம் சரணம். சர்க்குருநாத சுவாமிகள் திருவடிகளை சரணம் சரணம் சரணம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றி ஐயா.
நன்றி ராஜியம்மா. தம்பையா ஐயா, நீங்க ஜோதி பாடல் நீங்களே பாட முடியுமா?
அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, ஜோதி 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 சூயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி, வான ஜோதி ஞான ஜோதி, மாக ஜோதி யோக ஜோதி, வாத ஜோதி நாத ஜோதி, ஏம ஜோதி வியோம ஜோதி, ஏறு ஜோதி வீர ஜோதி, ஏக ஜோதி ஏர்த ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஆதி நீதி வேதனே, ஆடல் நீடு பாதனே, வாதி ஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, வாழி எனை தூக்கி வைத்த கரதலங்கள் வாழி எலாம் வல்ல மணிமன்றம், வாழி நடம் வாழி அருட்ஜோதி, வாழி நடராயன் வாழி சிவஞான வழி. வாழி என்னாண்டவன் வாழி எங்கோ அருள் வாய்மை என்றும் வாழி எம்மான் புகழ் வாழி என்னாதன் மலர்பதங்கள் வாழினை சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழியுவையமும் வானவும் மற்றவும் வாழியவே.
நன்றி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து அனைத்து அன்பர்களுக்கும் வள்ளலார் யூனிவர்சல் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாவிரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, சத்குருநாதா சத்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தழைக்கிற சித்திரம்பலம். நன்றி.